違う。நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருகன் தஞ்சத்தருஷன் முகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரதானை பதம் பணிவாம். ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை. ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன், உன்னேரன உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறியனாலாவது என்னே. எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளானையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய சுகன்யா தேவியின் மகிமை என்னும் தலைப்பினை பற்றி பேச துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருளா. மாமனம் தந்திடு மாமணி ஜோதியே, எங்குளம் தடைத்திட வந்த இருளி பத்தினி, சங்கநாத ஒலி போலே வந்த சுகன்யா நங்கையே, தங்கும் புகழ் தரணி எங்குமே என்றாரு கழுவடி சித்தர். எட்டு வித பார்வையால் பணிந்து வந்தோர்க்கு கிட்டிடாத சிட்டி எல்லாம் கிட்ட வைத்து, விட்டிடாத அன்னை அம்மா சுகன்யா நின்பாதும் பட்டிடாத இடம் உண்டோ பறந்த மண்ணிலே என்றார் குறிப்பாணி. சூரிய புத்திரக்கு சுயமாய் ஆகுதி பெற்றிடவே, அரியதொரு சிவபூஜை இயற்றி பெரியதொரு நவசக்தி அருள் பெற்று, பெண்டிற்கு உரிய பூஜை முறை காட்டிய அன்னையே என்றாரு சட்டமுனி. இருட்டு நிலை உருவாக்கி இலகி மணந்து, வரட்டு கௌரவம் காட்டாது கருத்தோடு கற்று, புரட்டு மாயையில் வீழ்ந்திடாது வழிபெற்று, மக்களுக்கு திரட்டி தந்த பலனை எழுத ஏழு பற்றாதே என்றாரு கம்பளி சித்தர். அவ்வளவு சிறப்புடையவள் சுகன்யாதே. இதை சொல்லும் போது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது குரு மூலமா எல்லாம் கத்துறோம், அது உண்மை. அந்த குரு மூலமா கத்துக்க போனா எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாதது எல்லாருக்கும் தெரியும். ஆனால போக ரகசியர்கள் வாழ்க்கையில நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களையும் குறித்து விடாவதியா பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கும்போது போகர் அகத்தியரை பார்த்து கேட்கிறார், பின்னை ஒரு கால் பெருமானே நான், என்னையும் எத்தனையும் அத்தனையும், என்னையும் அத்தனையும் எத்தனையும் என்கின்றார். எத்தனை என்றால் எல்லா விதமாக, அத்தனையும் தான் எல்லா ஒன்றாக, என்னையும் அத்தனையும் எத்தனையும் ஒன்றாய் சேர்த்து வைத்து தன்னை வாழ்க்கையில் ஜீவனாடியது குருதேவா. வாழ்க்கையில ஜீவனாடியதுன்னு கேட்கிறார். அதுக்கு கொண்ட பல வித்தைகளும் சித்திகளும் பெற்றிருந்தாலும் தத்துவத்தில் தான் சுழன்று வாழ்ந்திருந்தால் அத்தகமாய் வித்தகமாய் வைந்தது வாழ்க்கையில் ஜீவனாடி சிரிப்பு ஒன்றுதான் என்றார். வாழ்க்கையிலே ஜீவனாடி சிரிப்பு என்கின்றார். சிரிப்பு தான் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு ஜீவனாடியா இருக்கான். ஏன்னா இன்பத்திலும் சிரிப்பு துன்பத்திலும் சிரிப்பு, ஒருவரை பார்த்து பரிகசிக்கும் போது சிரிப்பு, பரிதாபப்படும் போது சிரிப்பு. அந்த சிரிப்பை வச்சே மனுஷன் வாழ்க்கையை ஓட்டி விடுறான். அதனால்தான் சிரிப்பு ரொம்ப முக்கியமா ஜீவனாடியா இருக்குன்னு பெரியவர்கள்லாம் சொல்றேன். சிரிக்கும் போது 17 தசைகள் தான் சுருங்குகிறதாம், ஆனா முகத்தை சுளிக்கும் போது 47 தசைகள் சிரிக்கலாம். பாருங்க வைத்தியம், காண குயிலாட கருத்து ஓராட 17 தசைகள் சுருங்கலுற்றது சிரிக்கிறது, கொண்டு அவர் வேதனையால் சுளிக்கிற 47 தசைகள் இயங்குது உடலில். பாருங்க பாடகத்தில் சிரிக்கிறதுக்கு 14 சுழிக்கிறதுக்கு 47, அப்ப எது பெட்டர் நினைச்சுன்னு பாத்துருங்க. அது போல சிரிப்புல ஒரு மனுஷன் எப்ப சிரிக்கிறான் கேட்டீங்கன்னா, பழமானது கனிந்து விட்டது என்பதை எப்பொழுது தெரிந்து கொள்கிறோம், அது கொடியை விட்டோ அல்லது மரத்தை விட்டோ தானாக விடும்போதுதான் பழம் கனிந்து விட்டது என்று தெரிய வருகிறது. அது போல வாழ்க்கையில் எல்லாவித இன்ப துன்பங்களையும் அனுபவித்த மனிதன் ஒரு சிரிப்பு சிரிப்பான். அந்த சிரிப்பை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அனுபவம் ஞானி. ஆகவே தான் சிரிப்புல பலவித வகைகள் எழுதி வச்சா பெருவாள் தான். ஏன்னா சிரிப்பை வச்சே நம்ம ஒருத்தருடைய தலையிட்ட தெரிஞ்சு விடலாம். சிரிப்பு மாத்திரம் 3 கோடி விதங்கள் இருக்கின்றதா, அதில் 1 கோடி ஈசன் பால் செலுத்தப்பட்டதான், இறைவன் மட்டும்தான் தெரியுமா அந்த ரகசியம். மற்றொரு கோடி தேவர்களாய் மறைத்து வைத்தனர், 1 கோடி மக்களுக்கு எண்ணம், 1 கோடி விதமா மனுஷன் சிரிச்சுட்டு இருக்கான் உலகத்துல. ஆனால சிரிக்கிற வாழை பார்த்தோன்னு நீங்க எப்பவுமே மயங்கப்படாது, இவர் நன்னா சிரிக்கிறாரே அல்லது இவர் நன்னா சிரிக்கிறாரே இவர் நல்லவர் நினைச்சுட கூடாது. சிரிப்புலதான் எல்லா அர்த்தத்தையும் வச்சு விட்டா பெரியவாழ் தான். சிரிக்கல பல விதங்கள் உதடை மூடி சிரிப்பான் பாரு, உவந்து அவன் உள்ளத்தில் ஏது தெரிகின்றது என்று பார். யாராவது பார்த்து சிரிக்கும் போது நமஸ்காரம் போது உதடு மாத்திரம் அசைற மாதிரி சிரிச்சா தெரிஞ்சீங்க ஆள் பெரியும். இன்னவன் அப்பா பல்காட்டாதவன் பல ரகசியங்களை உள்ளடக்கியே காக்கின்றான் பாரு தெரிஞ்சுக்கலாம். சரி, அதற்கடுத்து பல்லு ரெண்டு மாத்திரம் காட்டுவான், ஏன்னா இவருக்கு இருக்கிற பல்லெல்லாம் தெரிஞ்சிட போறதேன்னு. பல்லி ரெண்டு காட்டுவானப்பா, பூசணியை ஒரு வாயில அமைத்துடுவான். ஒரு பூசணிகளை ஒரே சோத்தல் அமைக்குவான், ரெண்டே பல் தேடாம சிரிச்சான். அவன் பார்த்து நான் எவ்வளவு கண்டிங்கா இருப்பான். பதினொன்று காட்டினானப்பா, பதித்து நீ உண்டிடுவாய், பக்கத்தில் புறம் பேசி உன்னை காட்டி கொடுப்பான் என்ன. மூணு பள்ளி தெரியாத மாதிரி சிரிச்சான். பல்லாங்கு தெரிந்து சிரித்தால் அப்பா, தெரிந்து கொள்ளிப்பனும் மனைவியிடம் போய்தான் கூறுவான். ஆகவே பல்லைந்து தெரிஞ்சு மேல் வரிசை மட்டும் சொல்றேன், உனக்கு கீழ் வரிசை சொல்லல. பல்லைந்து தெரிந்து விட்டால் அப்பா, தெரிந்து கொள்ளிவன் மனதில் பட்டதை சொல்லுவான் என்று பாரு. என்ன பல்லத்தனையும் காட்டி விட்டு சிரிக்கின்றான், என்னது புரியுவேன் கேட்கிறேன். மேல அஞ்சு கீழ அஞ்சு பத்து போல் தெரிய ஒருத்தன் சிரிச்சானா, நிச்சயமாய் நம்பிடாதே, உன் பின்னாலே உனக்கு வாழ்வுக்கு கெடுக்க வழி செய்வான். அகத்தி கூலிங்கு கூலிங்கு சிரிப்பான் பாரு, காரணம் இல்லாமல். ஏதாவது ஒண்ணு சொன்னா அப்படியே குளிங் குளிங் அவ்வளவு அவ்வளவு சந்தோஷப்படுத்து பண்ற நடிப்பு. இந்த மாதிரி சிரிச்சனா கூலை குளிர்ந்த குளிர்ந்த அழ வைக்க சிரிக்கின்றான் என்று அறிந்து உபயம் ஒத்துருவோம். உபயம் விட்டுடுன்ற அவனோட சேர்க்கையை விட்டுடுன்ற சில கண்டே பல் இல்லாமல் சிரிப்பான். சில பேருக்கு வயசாயிட்டு இருக்கும், பல்ல இருக்காது, அவன் சிரிப்பான். அவனை என்னன்னு சொல்லுவேன், இதையும் கேட்டா போது கண்டேவாய் திறந்து சிரிப்பான். இல்லையப்பா உனக்கு என்று சொல்ல அல்ல, அனுபவத்தால் அருள் சொல்லுவான் என்று அறிந்து கொள்வாய். அந்த மாதிரி ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒவ்வொரு விதங்கள். இந்த ஒண்ணுத்துக்கு பின்னாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, சிரிப்பு மகிழம் தான் நான் பேசணும். அது போல இந்த சிரிப்பானதை பற்றி சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுன்னே. ஏன்னா வியாச பகவான் என்ன பண்ணாரு, சும்மா இருக்கக்கூடாதா, அவரு எதுவுமே நிறைய தபஸ் பண்ணமுன்னா அற்புதமான புகழ் வர்றது, அந்த புகழ்னால அற்புதமா சித்திகள் வர்றது. அந்த சித்திகள் வர்றதுனால என்ன மனுஷன்றா, மனுஷன் நாம ஒரு புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி வியாச பகவான் என்ன பண்ணாரு, உலகத்திலேயே மிக சிறந்தமான ஒரு இடம் கங்கை. அந்த கங்கையில காசி கஷேத்திரம், காசி கஷேத்திரத்துல காசி விஸ்வநாதர் இருக்கிறார், மகா சித்தி பெற்ற இடம், ருத்ரபூமி. அந்த காசி கஷேத்திரத்துல எல்லாரும் ஒரு நாள் வாழ்க்கையில காசிக்கு போயிடணும்னு சொல்றான். ஆனா எத்தனை பேர் காசிக்கு போய் சேருவாங்கன்றது எனக்கு தெரியாது. பிராப்தம் வேணும், ஏன்னா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போறதுக்கே சில பேரால முடியல. காசிக்கு எங்க போறது, 2000 மைல் போனோம், பல பிரச்சனைகளும் இருக்கு. அது போல எம்பெருமான் திருவர்கள் காசிக்கு போகணும்ன்றது சொல்றது மட்டும் இல்லாம காசிக்கு ஈக்குவலான ஒரு கஷேத்திரம் கட்டணும் அப்படின்னு ஐடியா போட்டார் வியாசர். எல்லாத்துக்கும் தாயை தான் நம்ம போய் பண்றதுனால தாயை போய் கேட்டுட்டார், அம்மா நான் காசிக்கு ஈக்குவலா ஒரு கஷேத்திரம் கட்ட போறேன், சமானமா எனக்கு நீ ஆசி கொடு. அதான் எல்லாரும் போகும்போது அம்மா கிட்ட போயிட்டு வரம்மான்னு சொல்லிட்டு போவோம்னா, அப்பா கிட்ட போயிட்டு வரம் அப்பான்னு சொன்னா சில நேரத்தில் போயிட்டு வரான்னு சொல்ல, சில நேரத்தில் மூணு நேரம் சில நேரத்தில் அதை கூட சொல்ல மாட்டேன் மறைச்சுட்டு இருப்பார். இந்த பையனுக்கு கீஸ் கட்டி என்ன பிரச்சனை வச்சுட்டு இருப்பார். ஆனா தாய் அந்த மாதிரி இல்லை, நீங்க படிச்சாலும் படிக்கா போனாலும் சண்டை போட்டு வந்தாலும் ஆத்துல என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் மகனே பத்திரமா போயிட்டு வாங்க. அதனால்தான் தாய்க்கு மிஞ்சின கோவில் இல்லை என்றார்கள். அதான் போயிட்டு வரும்போது தாய்கிட்ட அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரணும், தாய் இல்லாதவர்கள் தாரத்துக்கிட்ட சொல்லிட்டு வரணும். ஆனா அவங்க எப்படி திருப்பி பதில் கொடுக்குறான்றது நீங்க கேட்காதீங்க, ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்றான்னு அகத்தி எழுதி வச்சிருக்கிறேன். கலியில தாய் இருந்தால் பலமுறை கிச்சி நீ வந்தாலும் சென்று வருகின்ற அம்மா இருந்தால் மங்களமாய் போவா என்று வா, பத்திரமா போயிட்டு வாப்பா மகனேன்னு சொல்லுவா, பல சண்டை போட்டிருந்தா கூட. அதே மனைவி கிட்ட என்ன சொன்ன, மகிழ்ந்திருந்தால் சரி என்றால் மனம் மகிழ்ந்திருந்தா, வெறும் சாதாரண மகிழ்ச்சிந்தா சரின்னு சொல்வாளாம், ரொம்ப சந்தோஷம். மனம் மகிழ்ந்திருந்தா வாசல் வரை வந்து நின்று சிரிப்பாளே. நீ அவளை இகழ்ந்திருந்தால் அப்பா, இருக்கும் முகம் திருப்பும் முறுக்குகளை எத்தனை வகையாய் வைத்திருக்கின்றது பாருங்க, எப்படி எப்படிலாம் முகத்தை திருப்புவான்றதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான். அதாவது அந்த கோண வழிச்சு காட்டுறது உடம்புலயே பிறந்த கலியா போய், எப்பவுமே எந்த காரணத்தை கொண்டு யாரையும் இப்படி கோண வழிச்சு காட்டுறதோ இப்படி இந்த பக்கம் இடிச்சு காட்டுறதோ இதெல்லாம் செய்யப்படாது. இது பெரியவா சொல்லி வச்சு வலதுபுறம் திருப்பி நீ கோலை வலித்து காட்டினார். அம்மா உன் மகனுக்கு துன்பம் வரும் பாருன்னு அதில் தெரிவித்து வச்சிருக்கிறார். இடதுபுறம் திறந்து இவர் என்ன செய்தார் என்று கோலை வலித்து காட்டினார். மகனுக்கு துன்பம் வந்து விடும் பாரு. சின்ன குழந்தை வரா போனாலும் பெரியவரானா வரும். அதனால்தான் எதுக்கட்டும் அப்படி மூக்கை காட்டக்கூடாது, வாய முதல்ல திருப்பக்கூடாது. அதை எடுத்து சில பேர் என்ன பண்ணுவா, இடிச்சு பேசுவா, போக விட்டு இப்படியும் அப்படியும் இப்படியும் சொல்லுவான். கையை எடுத்து முறுக்கி தான் வளையல் ஒடித்து எடுத்து கடுத்து சிடுக்கு ஒடித்து எடு சில பேர் போய்வா என்றால் போகட்டும் என்றாள் பாரு. அந்த மாதிரி சொன்னா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, ஜாகிரதையா இருந்தது. அதனாலதான் அந்த கையை வச்சு இப்படி சொலுக்க கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல மாமியாரும் அம்மாவும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த காலத்துல மாமியார் ஆத்துல இருக்கிறதே கிடையாது. எடுத்தவொடனே தண்ணி கொடுத்தோம், கல்யாணம்னா தனியாக ஒரு சிஸ்டம் ஆச்சாருங்கிறான். அப்ப பாருங்க என்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு விடுறது, என்னைக்கு மாமியார மாமனார மதிக்க போது அம்மா அப்பாவும் நமக்கா செய்ய போறது, நிச்சயமா செய்ய மாட்டார். ஆகவே எந்த காரணத்தை கொண்டு இந்த மாதிரி முகத்தை வலிக்கிறதோ உதட திருப்புறதோ கூட, உதட திருப்புனாரு அமிர்தோ புயல் தாடையை எடுத்துட்டார் நேத்து பேசினதை பத்தி. ஆகையினால் எந்த காரணத்தை கொண்டு எந்த நிலைகள் வந்தாலும் சொடுக்கு பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அதுபோல் உள்ள மகிழ்ந்திருந்தால் வாசல் வந்து இடிப்பாளு, அதனும் மகிழ்ந்திருந்தாள் அப்பா செல்லாமா, இது வேண்டுமா அது வேண்டுமா, வெயிலில் செல்கின்றீர் குளிர்ந்த பானை எடுத்து கொடுப்பாள். குளிர்ந்த நிலையில் இருக்கும் வத்த பொட்டியில் என்ன, வத்த பொட்டி என்றால் பிளாஸ்க்கு அர்த்தம், கூல் ட்ரிங்க்ஸ் அப்படியே கூலா இருக்கு, ஹாட் ட்ரிங்க்ஸ் ஹாட், அந்த மாதிரிலாம் கவனிப்பாளாம். இல்லை என்றிடல் அப்பா என்று போதும் என்று உணர்ந்துவாழப்பா, இவன் குரல் கேட்டு இவன் எண்ணத்தை சாதிப்பான், திட்டிக் கொண்டே போவான், இருக்கும் இடத்திலும் பிரச்சனை என்ன. அதனால்தான் வீட்டை விட்டு கணவன் புறப்படும் போது டென்ஷன் கொடுத்து அனுப்பவே கூடாதுன்னு சொல்றேன். இதை நாங்களும் குறைஞ்சு 25 வருஷமா சொல்லிட்டா இருக்கிறோம். ஆனா எல்லாரும் இதை பத்தி தான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன சார் ஆபீஸுக்கு புறப்படும் போதுதான் எல்லா பிரச்சனையும் வர்றதுன்னு. அதனால கவனமா இருங்க, எங்க டூட்டி முடிஞ்சு. அது போல ஒவ்வொரு காரணத்தோடும் ஒவ்வொரு காரியங்களையும் பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. அது போல அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லி ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு வியாச பகவான் வந்தார். மகனே உனக்கு இந்த பிரச்சனை எதுக்கு, யாம் பெற்ற சித்திகளும் வரங்களால் அப்பா ஈசனுக்கு நிகராக ஒரு கோயில் கட்டுகிறேன் என்று கூறிவிட்டார். அப்பா அவசரப்படாத, காசி கஷேத்திரத்துக்கு ஈக்குவலா ஒரு கோயில் கட்டுன்ற எண்ணம் வேண்டாம். பகவான் ஒருவன் தான், அவனே அந்த இடத்துக்கு அதிபதி, அவனே அந்த நிம்மதியா இருக்கிறது, நீ அவன் ஈக்குவலா கட்ட வேண்டாம். பசங்க சும்மா இருக்குதா, நிச்சயமா இருக்க மாட்டம்மா, என்னுடைய புகழ் இந்த உலகத்தில் இருக்கணும், நீதான் நாரணன், உன் புகழ் என்றும் இருக்கும் வியாசா, வியாசாய விஷ்ணு ரூபாய் என்றான். வியாச பகவான் தான் விஷ்ணு பகவானா இருக்கிறார். ஆனால் உன் பேர் என்னைக்கு இருக்கிறோம், நீ காசு ஈக்குவலா கட்டணும் ஆசைப்படாது. இல்ல அம்மா நான் கட்டணும்னு முடிவு கட்டிட்டேன். அதனால்தான் எப்பவுமே தாய் பேச்ச பசங்க கேட்கணும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நல்லதா இருந்தா எடுத்துடும், ஆனா விதி விளையாடும் போது நல்லது பார்க்காது கண் மூடி. அதுபோல் அம்மா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லி காலில் விழுந்து பிடிச்சுட்டான் வியாச பகவான். பார்த்தா நான் ஒரே ஒரு அக்ரிமெண்ட் போடுறேன், அந்த மாதிரி ஒத்துக்கிட்டேன்னா நீ தாராளமா காசியில கோயில் கட்டு. என்னம்மா எந்த காரணத்தை கொண்டும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் நீ சிரிக்கவே இது என்ன பிரமாதமான காரியம். அப்படிதான் நம்ம எல்லாருமே இறங்குறது. சிம்பிளா வேணா வார்த்தைகளை நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல, சிரிச்சுன்னு தானே என்ன பெரிய கஷ்டம் இருக்குன்னு சிரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவான் எல்லாரும். ஆனா அவன் மூஞ்ச கிட்ட போய் பாருங்க எப்படி சீரியஸா இருப்பான்னு தெரியும். ஏன்னா அம்மா இதனால என்ன, நான் தாராளமா இருக்கிறேன், இதை மீறினால் உனக்கு ஆபத்து வரும்னா. அதை அவர் பொருள்படுத்தவே அம்மா வரம் கொடுத்துட்டான்ற வழக்கத்துல வந்து விட்டார். அற்புதமா கீழக்கரையில பிரமாதமா, கங்கை கீழக்கரையில எதிர் பக்கத்துல வியாச காசி பிரமாதமா கட்டிட்டார். இவர் கட்டி முடிச்ச உடனே தேவர்கள் அங்கிருந்து பிரச்சனை வந்து விட்டாங்க. இங்க ஏதாவது பூலோகத்துல தப்பு செய்தா முதல்ல பாதிக்கிற இடம் தேவலோகம், நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் தேவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு, அவங்களுக்கு இப்ப நிறைய பொறுப்புகள் இருக்கு. அது போல எம்பெருமான் திருவர்களால் தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடி மக்கள் வந்து எது உஞ்ஞான காசி எது
அதே மாதிரி ரெப்ளிகா வச்சிருக்கிறாரு. என்ன பண்ண முடியும்? மக்கள் கன்ஃபியூஸ் ஆகி எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகும். அடைய வேண்டியவர்கள் எல்லாம் அடையாமல் பல துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். இந்த ஒளியதான காசு நீ வந்து தங்கு ஒர்க்கல்ல, வெளியதான சோதிமே நீ விஸ்வநாதன் ஆண்டவன், தெளியும் அங்கே உடனிருந்து செப்புகின்ற தாரகம், வெளியதோரி ராம ராம ராமமிருத்த நாமம் என்ற சிவபெருமான் ராம நாமத்தை காதல் உபதேசிக்கின்றார். அந்த மாதிரி ஒரு இடத்துடைய தன்மையை மாற்றி விட்டால் என்ன ஆவது? மக்கள் பருத்த துன்பத்தில் அடைகின்றார்களே என்றார். இதுக்கு வழி எல்லாரையும் கேட்டா எல்லாம் சொன்னா வியாச பகவானை எதிர்க்கிறதா ஐடியா இல்லைன்னு. சரி, மனுஷன் எல்லாம் முடியாத போனா கட்சியில் சிவபெருமான், சிவபெருமான் கர்ணக்கடல், பெருமான் வண்ணநாதன், பெருந்துடர் அருப்பெரும் ஜோதிநாதன், இருப்பதோ கருணைமா வெள்ளம், எனக்கு எதிரில் கட்டினால் என்னை இருப்பது நான் தானே என்று சொல்லி அனுப்பிவிடுவானே. எதிர்க்கும் எனக்கு தானே கோயில் கட்டிக்கிறான், போயிட்டு வான்னு சொல்லிட போறான். ஆனால் அவர்கிட்ட போகலாம் இந்த விஷயம். ஆகினால வேற யாருகிட்ட போறதுன்னா எடுத்து சொல்வோம் சிந்தாமணி கணபதியிடம் எடுத்து சொல்வோங்க. சிந்தாமணி கணபதியிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சான், பார்த்தார் பிள்ளையார் அதுக்கு என்ன விஷயம், நான் வியாசகுமார் காய்ச்சல எதிர்க்க கட்டிருக்காரா, நீ கவலைப்படாத நான் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க, ஒன்றும் இல்லாமல் வந்துடுறேன்னு வந்துட்டார். நேராக ஒரு சின்ன பையன் வடிவத்துக்கு வந்து வியாச பகவானுக்கு வந்து சம்பரோஷம் பண்ண போற கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சு எல்லாம் நலபிரகாரம் பண்ற லெவலுக்கு கொண்டாந்துட்டாரு. வந்து ஐயா ஒரு சிறு விண்ணப்பம், ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணும் போது யார் நடத்துறாரோ அவளை இந்த சின்னவன்ல இருந்து ஈயர் மூணு யார் வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு ஒரு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்குது. ஏன்னா இறைவன் எந்த ரூபத்திலும் வந்து கேள்வி கேட்பான்னு. அதாவது இப்ப என்ன பண்ணிட்டான், சுத்தமா ஒரு பெரிய பந்தல் கட்டி அந்த பக்கம் யாருமே விடாம விஐபி சீட்டை போட்டு அதுக்கு போய் பின்னால வேற ஒரு சீட்டை போட்டு இவனுங்களே வச்சு முக்கியிருக்கிறான். ஏன் அதை கேள்வி கேட்ட போய் சார் அந்த மாதிரி கழிவுத்தல மாதிரி. அப்ப அந்த மாதிரில எவன் கட்டுறா ராஜா முதற்கொண்டு வெளியே நின்று பதில் சொல்லணும். அதுபோல வியாசபகவான் வந்து இந்த சிறு பையன் வந்தா அப்பா இந்த கோயில் கட்ட ஆசை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டான் வியாசர பாரு. இதற்கு காரணம் இறைவன் மீது உள்ள ஈடுபாடு, ஈசன் மீது உள்ள ஈடுபாடு என்று சொன்ன. ஈசன் மீது ஈடுபாடு வர காரணம் என்ன? அடுத்து கேள்விதான். அவன் ஒருவன் தான் மாறா இருக்கின்றவன் என்றுமே நிலையானவன் ஆக அவன் மேல ஈடுபாடு வந்தது எனக்கு. சரி, அப்ப உங்க அம்மா மேல உனக்கு ஈடுபாடு இல்லையா? நிச்சயமா உண்டு. அந்த ஈசனை காட்டியவள் என் தாய், ஆனால் என் தாய் மீது ஈடுபாடு எனக்கு நிச்சயமா உண்டு. அப்ப ஈசன் மீது அதிகமா, தாய் மீது அதிகமா? இருவர் மீது உண்டு. இருவர் மீது ஒரே மாதிரியான ஈடுபாடு என்றுமே வராது. யாரிடம் சொல்லுகின்றான் கேட்டா பார்த்தாரு வியாசர். அப்பா தாயின் சிறந்த கோயில் இல்லை, அதனால தாய்க்கு மிஞ்சின கோயில் இல்லைன்னு சொல்லி அம்மா மேல எனக்கு அதிக ஈடுபாடு. தாயை சிறந்த கோயில் இல்லை என்றால் என்ன ஈசனுக்கு கோயில் கட்டின அம்மா வச்சு கோயில் கட்ட வேண்டியதானே? உன்னை யாரையா சிவனு கோயில் கட்ட சொன்ன? பார்த்தார் அப்பவும் வியாசர் பகவான், நீ சொன்னது உண்மைதான், என் தாயின் ஆசையை கேட்டுத்தான் இந்த கோயில் கட்டினான். உன் தாய் உள்ள வார கொடுத்திருக்க மாட்டாள, ஏன் அப்படி சொல்றன்னு வியாசர் கேட்டார். ஆமா, தாய்க்கு ஈசன் மீது அளவுடன் அன்பு இருந்தால் ஈசனுக்கு கட்டு என்று சொல்ல மாட்டார், என்னுடைய கணவனுக்கு கட்டு என்று சொல்லியிருப்பார். ஏன்னா தாரத்திற்கு கணவன் தான் ஈசன். ஆகவே உங்க அப்பாவுக்கு நீ கோயில் கட்டுன்னு சொல்லியிருப்பார, ஈசனு கோயில் சொல்லிட மாட்டாரேன்னு மடங்க. என்னமா யா எனக்கு கட்டணும்னு ஒரு ஆசை கட்டிட்டேன், இந்த ஆசை காரணம் என்ன அப்படின்னு? புகழ்வரி என்று யானே கட்டினாய், காஞ்சிக்கு சமமாக கட்டிருக்கிறேன், புகழ்வரி தானே கட்டினேன். எனக்கு புகழ் மீது பற்றும் கிடையாது. பற்று இல்லாத பற்று உள்ள ஒரு பொருளுக்கு மூல காரணமாக இருக்கின்றவருக்கு கோயில் கட்ட சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றது வியாசபகவான், எப்படியோ சமாளிச்சு சில பேர் கஷ்டமா சிரிப்பான், சில பேர் சுளிக்கின்னு சிரிப்பான், சில பேர் நெளிஞ்சின்னு சிரிப்பான், சிரிக்கணுமே சில இடங்கள்ல பாசிச்சான எல்லாரும் சேர்ந்து சிரிப்பான். ஏன்னா அவர் சிரிக்கிறாரு, அவர் அழுதானே அழுவா அழுவா, அதுவும் உண்டு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் உன் தாய்க்கு கோவில் கட்டுவதை விட்டுவிட்டு ஈசனுக்கு சரி சரிசமாக கட்டுகின்றேன் என்றால் நீ தேவர்கள் எல்லாரையும் உத்தரவு கேட்டாயா? உன்னுடைய குருவிடத்தில் உத்தரவு கேட்டாயா? எனக்கு குரு எல்லாம் என் அம்மா தான், அம்மாட்டே பரமிஷன் வாங்கிட்டேன். சரி, அம்மாட்ட பரமிஷன் தேவர்களை பத்தி கேட்டியா? தேவர்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நான் அங்க வச்சிருக்கெல்லாம் தேவதைகளாச்சா தேவர்கள் வந்து இருந்தாங்களுமே அவளையும் நீ எப்படி நிராகரிச்சு வந்து கோயில் கட்ட முடியும்? மூலி மூலி ஒருத்தன் உட்காந்துருப்பானே, அக்னி மூல வருண மூல வாயு மூல வெண்டக்கா மூலன்னு எத்தனை மூலம் இருக்கு?
வெண்டக்கா மூலன்னு அர்த்தம் தெரிஞ்சு பல மூலைகள்ல வந்து வெண்டக்கா மூலன்னு சொல்லணும், அதுதான் நிறுத்தி மூலை என்று சொல்லுவோம். இத பரிபாஷையில வெண்டக்கா மூலன்னு சொல்லி வச்சிருந்தா, ஏன்னா அந்த நிறுத்தி மூலையில செய்கின்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் புத்தியை வளர்க்குமா, வெண்டக்காய் சாப்பிட்டா புத்தி வளரும்னு சொல்லி வச்சிருக்கா தெரியுமா? அதனால்தான் நிறுத்தி மூலைக்கு வெண்டக்காய் மூலன்னு சொன்னாங்க. அகற்றி இருக்கு பரிபாஷை, காரணத்தான் கொடுத்து புத்தி வளரது அப்பா அக்னி வாயு வருணன் என்று சொல்வதோடு சேர்த்திடுவார் பச்சையாய் முனி உடைக்கவே பட்டன ஒலிக்கும் பாரு உள்ளிருக்கும் விதையோ உண்டு நீ பார்த்திட பசுடன் சேர்ந்து பொரியாலும் வெண்டமும் சேர்த்து உண்டிடில் புத்தி அப்பா புனிதமாய் வளரும் பாரு. அதனால்தான் வெண்டக்காய் சாப்பிட்றாங்க டாக்டரே சொன்ன. அதுபோல எவ்வளமா தெரியல நிறுத்தி மூலை புத்தியை வளர்க்குமா, அந்த மூலையில முறையா பூஜை பண்ணி படிச்சோம்னா புத்தி வளருமா? அதுக்கு அயக்ரீவ சோத்திரங்களும் அயக்ரீவ பாடங்களும் படிக்கணும். அதனால ஒவ்வொரு மூலையில ஒவ்வொரு தேவத உட்காரணுமே. நீ அவளெல்லாம் விட்டா வந்து உட்கார போனா கடவுள் வரமாட்டாங்க என்ன சங்கதி? எல்லாரையும் ஒத்துமே அரவணைச்சு போக வேணாம, நான் கத்தினா வந்து உட்காந்துடுவான்னு ஜாசு. ஓஹோ அவ்வளவு பெரிய ஆளா நீ, நீ என்ன அவ்வளவு பெரிய சாதனைகள்லாம் சாதிச்சிருக்கிற? நான் வேகமா சொன்னேன் விநாயகனே தடுமாறி நான். நீ வேகமா சொல்லி விநாயகர் தடுமாறினார். ஆமா எப்படி தடுமாறினார்? நான் வந்து பொருள் தெரிந்து எழுத வேண்டும் என்று சொன்னேன், பொருள் தெரிந்து எழுதுவதற்கு சிறிது நேரம் ஆகும், நான் அதற்குள் என்னுடைய பாரதத்தை மனசை கொண்டாந்துருவேன். அதை சொல்ல சொல்ல அவர் பொருள் தெரிஞ்சு டைம் எடுத்துவார், அதுக்குள்ள நான் கிரியேட் பண்ணிப்பேன். அதனால விநாயகரே தடுமாற வச்ச ஆளு என்னை வந்து நீ வந்து இந்த கேள்வி கேட்கிறீங்க. ஆஹா அப்படியா, விநாயகரை தடுமாற வச்ச ஆளா இருந்தா நீ விநாயகரை வச்சு முதல்ல பர்மிஷன் கேட்கிறாங்க. விநாயகர் கேட்க வேண்டாம், எனக்கு எல்லாமே அம்மா தான். பகவானே நீ என்ன ஏடாகுடமா எல்லாத்துக்கும் பதில் சொல்ற? சரி ஒரே ஒரு கேள்வி கடைசியா உன்னை கேக்குறேன். இதுக்குள்ள கோப தணல் கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி விட்டுட்டான் பிள்ளையாரு, சும்மா இருக்க மாட்டான். அதனாலதான் எந்த காரத்தை கொண்டும் பிள்ளையார பிடிச்சி காரை பிடிச்சி என் நடுவோட அந்த அளவுக்கு அவ்வளவு போடுவோம். யார இவன் பார்த்து சிரிப்பான் சிரிப்பான் நினைக்காதீங்க, அது போடாமட்டா எவனும் நம்மளை பார்த்து சிரிப்பான். அதை நம்ம யோசிக்கணும். போதும் வரும்போதும் மூளைக்கெல்லாம் ஓடு ஓடலாம், ரோடு ஓடம் எல்லாம் ஓடு ஓடம் எழுதியிருக்கிறார். ரோடு ஓரம் அர்த்தம் ஓடு ஓடு ஓடம். அது போல போகின்ற இடங்கள் எல்லாம் வைத்திருக்காத ஒரு சித்தி விநாயகன் எங்கு உண்டு? நான் எல்லா இடத்துலையும் சித்தி விநாயகப்பா காதை பிடிச்சிருக்கிறதுனால எல்லாம் செய்யலாம். தமாஷ் இல்லை, காதை பிடிச்சி டே தினம் வந்து கொஞ்ச நேரம் இழுத்து விட்டீங்கன்னா இந்த சில இந்த நேச்சுரல் கியூர் ட்ரீட்மெண்ட்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாங்க பல பேர். அது அவங்க என்ன பண்றாங்க, இந்த காலை இப்படி போட்டு கொஞ்ச நேரம் காலை ஒரு அஞ்சு நிமிஷம் இழுத்து இழுத்து விடுன்றான். அந்த மாதிரி விட்டாக்கா மூளை இருக்க நரம்புகள்லாம் இந்த இடத்துல ரொம்ப சுத்தமாயிடுதா, இந்த ஒத்த தலைவலி இந்த பிரச்சனைகள் டென்ஷன் எல்லாம் இறங்குதான். ஆபீஸுக்கு போறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா டென்ஷன் சொல்றாங்களே, ஒண்ணு இல்லை பிள்ளையார் பண்ணாங்கன்னு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காலை இழுத்து இழுத்து விடுங்க, டென்ஷனே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. ஆனால் அப்பா வெளியில நான் போறேன் டென்ஷன் கொடுக்கறதுக்கு 21 பொயில் ஒருத்தன் கார் அடிப்பான், அதை விட்டா ஆட்டோ அடிப்பான், அவனை மிஞ்சன ஆட்டோ போறானேன்னு சொல்லி ஓரமா போன பாப்பினா அவன் சுத்தி வளைஞ்சி விழுந்து இடிக்கிற மாதிரி போவான். நான் சொல்ல அகத்திய சொல்றேன், கலியில அப்பா மூஞ்சிருப்பால் வைத்த ஒரு முழு உருண்டை பாரு, மூன்று காலில் தெளிந்து ஓடும் முகம் பூந்து விட்டால் போதுங்க புகுந்துடுவாரு, புகுந்து விட்டால் என்று விட்டிடாதே உன்னைய வளைந்து நெளிந்து சுற்றி இருக்கு இடத்திலே வைத்துடுவானே. சரி இப்படி ஆட்ட வர போறோமா, இப்படி வருவான், இப்படி வர போறோமா, இப்படி வருவான். கலியில ஓடுகின்ற விந்தை என்னென்று சொல்லுவேன் போகாண்ணர் ஆட்டோவை பற்றி அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அதுபோல ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒன்னொன்னு வச்சிருக்கிறார். எம்பெருமான் திருவிழானால பிள்ளையார பார்த்து கும்பிடு போடும். சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அது பதில் சொல்லிடணும். அதுக்குள்ள வியாசனுக்கு எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்க நின்று பார்க்கும் போது பொடி பையன் கேள்வி இத்தனை கேள்வி கேட்டுட்டான்னு அவருக்கு கோபம் கிரியேட் ஆகி போச்சு. அதுதான் இவருக்கு தேவை. கடைசியா ஒரு கேள்வி கேட்டார், சரி புதிய காசு பழைய காசியில் இறந்தால் முக்தி, பெருமான் ஈசன் வாசம் செய்யும் இடத்தில் அப்பா இறந்தால் முக்தி பெறலாம் ஈசன் இருக்க. இருக்கும் இடத்தில் புதிய காட்சி இறந்தால் என்ன கிடைக்கும் வியாசா? கோபம் ஓவராய் போச்சு, கழுதை பிறப்பு கிடைக்கும் என்றார். அவ்வளவுதான், மறந்துட்டார் பிள்ளையார். அங்க வேலை போறது சிரிப்பு போயிடுச்சு. அம்மா என்ன சொன்னா? என்ன கோபம் வந்தாலும் நீ சிரிக்கணும்னு சொன்னா. கோபம் வந்து என்ன பண்ணாரு? வியாசன் அளித்த வாக்கு சித்தியும் சுத்தமாயாகி பலிக்கும் பாருங்க. வியாச பகவான் வார்த்தை சொன்னால் பலிக்கும். கைத பிறகு தான் வருன்னாரு. போதும், எவன் வர போறான் அந்த ஊருக்கு? இப்படியா திரும்பிட்டாரு சிந்தாமணி விநாயகர். மறைஞ்சவனதான் தெரிஞ்சது. அப்பா, தாய் வார்த்தையை தட்டிட்டோமே. என்ன துன்பம் வந்தாலும் நீ கோபப்படக்கூடாது, சிரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இல்லையே துன்பம் வரும்னா அவன் கட்டிய இடத்தில் கழுதை பிறப்பு வரும் இறந்தால் என்று வரம் வாங்கிவிட்டான் கணேசனிடம். இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின, இவ்வளவு வேலைகள் எல்லாம் பண்ணி, இவ்வளவு மந்திர சக்திகள் எல்லாம் கொடுத்து வச்ச, கடைசியில ஒரு வார்த்தையை கொடுத்து மாட்டி விட்டேனே. ரொம்ப வருத்தப்படுறார். காசி விஸ்வநாதருடைய போயிட்டார். பெருமான் எம்பெருமான் திருவருளால் அருட்பெரும் ஜோடி பெறும் தனிப்பெரும் நிலை கடந்த காலம் உத்தம நிலை பெற்றேன். அப்பா, உனக்கு சமமாய் கட்டிய இடத்து கழுதை பிறப்பு வரும் என்று யானே இட்டேன் சாபம். வழி இல்லையே குருவேனு சிவபெருமான் நோக்கி வேண்டார். சிவபெருமான் பிரத்யட்சமாய், அப்பா நீ கவலைப்படாது, ஒரு ஆல்டர்னேஷன் கொடுக்கிறேன். எங்கு யாரவர் என் காசியில் வந்து என்னை தரிசிக்கின்றாரோ, உன் காசியிலும் வந்து எம்மை தரிசித்ததில் பூரண பலன் காசிக்கு வந்த நிலை அடைவாரேன்னு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். என்னை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வியாசராசியும் போய் எம்பெருமா இருக்கின்ற என் ரூபத்தை தரிசனம் பண்ண பூர்ண பலனை நான் தந்துடுறேன் சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த சிரிப்பு வராதுக்காக இவ்வளவு பிரச்சனை சாமி. அப்ப சிரிப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த சிரிப்பின் மகிமையே தான் அனுசியா சுகன்யா தேவி அற்புதமாக வழங்கியிருக்கிறார். இந்த சிரிப்பு தான் பொதுவாக சொன்ன வாழ்க்கையில் ஜீவநாடி சிரிப்பு. ஆனால் அங்க ஒரு ஆனால் போட்டாங்க, அங்கதான் ஆபத்தா இருக்கு. வாழ்க்கையில் ஜீவநாடி சிரிப்பு, ஆனால் பெண்கள் அடிக்கடி சிரிக்க கூடாதே என்றார்கள். எடுத்ததற்கெல்லாம் சிரிக்கும் பெண்களுக்கு அடுத்தடுத்து தடுப்பு வரும் வாழ்க்கையில் என்றார் அகஸ்தியர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எடுத்ததுலாம் அப்படிங்கிறது நாங்கள் பட்டும் ஒரு காரணத்தால் படுத்தெடுத்த பொருள் அல்ல. கீச்சு குரலால் திகி என்று சிரித்திடுவாரு, அதுதான் அவருக்கு வரும் துன்பம். அதான் எடுத்ததுலாம் சிரிக்க கூடாதுன்னு சொல்றதுதான் காரணம். ஏன்னா சிரிச்சா அத்தனையும் போச்சு. அது போல எம்பெருமான் திருவருளார் இந்த சிரிப்பை பத்தி சுகன்யா தேவி விரிவா கொடுக்கிறாங்க. இந்த சுகன்யா யார் அதை முதல்ல தெரிஞ்சுடணும். தேவாதி தேவனாய் ஈசன் கண்ணில் இருந்து ஒன்றாய் வந்தவன் சூரியன். சிவபெருமானுடைய வலது நேரத்துல இருந்து வந்தவே சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு வைவஸ்த மனு என்று ஒரு குழந்தை பிறந்தார். அவனுக்கு 9 புதல்வர்கள். என்ன நம்ம நினைப்போம், சில பேர்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவாங்க, இவங்களுக்கு 2, அவங்களுக்கு 2, இவங்களுக்கு 2, சிவபெருமானுக்கே 2 சொல்லுவாங்க. அது தப்பு, அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. ஒவ்வொரு 2க்கும் உள்ள ஒரு சக்திகளை எடுத்து சொல்லணும். அதனால எல்லாருமே என்னமோ ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்யறேன்னு சொல்லிட்டு இறைவனை கொண்டு போய் கேவல மனித ஆசைக்காக கம்பேர் பண்ணி காட்டக்கூடாது. பெரியவங்கள்லாம் செய்யறாங்க அந்த வேலையை, பெரிய சொற்பொழிவாளர்களா இந்த தவறுகளை செய்கிறார்கள். ஆகினால ஈசனுக்கு 2 அல்ல, இருக்கும் அந்த சராசரத்தில் உள்ள 84 கோடி யோகி வேத பெற்ற அனைத்து ஈசன் மக்களே கொண்ட ஈச பிரிவு கொண்டவன் அந்த சராசரத்தில் அதல விதல சுதலபாதால் மகாதலம் முதல் கொண்டு சத்தியலோ இருக்கின்ற அத்தனை பிறவிகளும் ஈசனுடைய குழந்தைகளே. பெரிய குடும்பி ஆகும் குடும்பி, ஈசனுக்கு நிகரான குடும்பி யார் உள்ளார் பாருன் கலியில் என்ன எக்கணும் எத்தனையும் அத்தனை யுகங்களிலும் 7 முகங்கள் அத்தனை எத்தனைக்கும் பிறந்ததெல்லாம் ஈசன் பிறப்பு. அதனால கம்பாரிசன் எதுல கொண்டு எதுல சேர்க்கிறதுன்றது சில பேர் செய்யற தவறு. அதனால இத்தனைதான் பிறக்கணும் அத்தனை பிறக்கணும் நம்ம நிறுத்த முடியாது. நம்ம நிறுத்தினாலும் அதுக்கு கர்மமும் வந்து சேரும். அது விதி, குரு கேட்டு தெரிஞ்சுங்க. அது போல எம்பெருமான் சிறுவர்களால் ஒன்பது புதல்வர்கள், அந்த ஒன்பது மனுக்கள், அந்த ஒன்பதில் ஒருவன் சரியாதி மனு. அந்த சரியாதி மனு மகா தபஸ் இருந்தார். சாதாரண தபஸ் இல்லை, அந்த மாதிரி பல காலம் தபஸ் இருந்த போது என்ன இறைவனை வேண்டியிருந்தானா, அப்பா உலகத்துக்கு உபயோகப்படும் ஒரு மகவு வேண்டும். குழந்தைன்னா சும்மா பிறக்க கூடாது. ஏன்னா சில பெரியவங்க இருக்கிறாங்க, பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, கடனை வாங்கி உடனே வாங்கி கேபிடேஷன் ஃபீஸ் கட்டி பிஇ எம்பிபிஎஸ் எல்லாம் வாங்கி படிச்சு முடிச்சோன்னு பையன் கேட் டெஸ்ட் எழுதுறான், உடனே அமெரிக்கா போடுறான். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கவனிக்கிறதே இல்லை. எச்சுங்கோப்பான்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கும் ரெண்டு கடன் ஓல்டா இருக்குது. என் புள்ள ரெண்டு இருக்கிறான், என் புள்ள அமெரிக்கா இருக்கிறான், என்ன உனக்கு ஏரியா சோர் பண்றான், நாங்களே தான் ஆகி இருந்து பண்ணிருக்கிறோம்ன்றான். இந்த மாதிரி உன விட்டு போறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டா, இதே எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை இதுகளுக்கு அப்பவே சோறு செய்து போட்டுதான் இறைவன் உனக்கு ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சோறு போட்டிருக்க மாட்டேன். பையன் லண்டன்ல போய் அமெரிக்கா போய் சோறு போடுவான்றான். பெரிய பெரிய பங்களால ஒன்றியா ரெண்டு கட்டம் பயந்து பயந்து இருக்குது. ஏதா டங்குன்னு சத்தம் கேட்டா ஒன்று ஒன்று புரிச்சுக்குது. இதே ஏரியால இருக்குது, நான் பார்த்துருக்கிறேன். அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தி வச்ச பிள்ளைங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற அப்பாவுக்கு 15 டேஸ் ஒன்ஸ் ஒன் ஃபர்ஸ்ட் நைட் ஐ அம் கிவிங் எ ரிங் டு ஹிம் உடைத்து அப்பா எதற்காகவோ தலைவணங்கி எத்தனையோ பல பதவிகளை வகித்து சேர்த்து பொருள் கொடுத்து அவரை படிக்க வைத்து முடித்து திருமணம் கட்டி அடுத்து நீ கடல் கடந்து செல்ல வைத்து அங்கிருந்தவன் அப்பா என்று இறை ஒன்றிற்கு ஒன்று ஓதுகின்றான் பாரு. கம்பி இல்ல தந்தி இல்லைன்னு ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து பிள்ளைங்களை அமைச்சிட்டு இங்க வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சுக்கிறவங்க 24 மாதிரி எங்கேயோ ஊர்ல சத்தம் இடி இடி சக நம்ம வீட்டு யாரை கதை விடுகிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. என்ன அது போல எம்பெருமான் திருவருளால் அப்பா எனக்கு உலகம் அத்தனையும் உயிரும் பொருட்டு நவினை செய்யும் மனு வேண்டும் என்று வேண்டினார். சரியாகி மனு பராண்டிகள் தவறியிருந்த வசத்தால் சுகன்யா என்ற ஒரு மகள் பெரு. அந்த பெண்ணு பிறந்தவுடன் அறிவு சிகரமாக இருக்கு. ஆனா இதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க செய்யற எல்லா தவறுக்கும் தாய் தந்தை காரணம். அதனாலதான் அந்த குழந்தைங்களை பத்திரமா ஆத்துல வச்சு விடணும்ன்றது. ஏன்னா அதுங்க ஏதோ விளையாடுறதே விளையாடுறதுன்னு நினைச்சுட்டு இருப்போம், பல தவறுகளை செய்து வந்துடுறது. என்ன பண்ணுவாங்க, துண்டி பிடிப்பான். அந்த துண்டியை பிடிச்ச துன்பம் பல வேதனில் கொண்டாந்து வச்சுடும். அதே நேரத்தில் சும்மா இருக்க மாட்டான், எறும்பு அதுவும் பிள்ளையார் எறும்பா போயிட்டு இருப்போம். சாதாரணமா நேராக குழந்தை போய் உட்காந்து அதை போட்டு ஒரு வழி பண்ணிடுவோம், அம்மா அம்மி அரைக்கிற மாதிரி. அதெல்லாம் இப்போ மிக்சி கொடுத்துட்டான். ஏன்னா புள்ள பார்த்து மிக்சியில் போட்டு எறும்பு போட்டு அரைச்சாமா இருப்பான் ஃபியூச்சர்ல. அந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தை வளர்த்து பிள்ளைகள் செய்கின்ற தவறுக்கு நான் காரணம் கேட்பேன். அதனால தான் குழந்தைகளை அனாவசியமா நம்ம எங்கேயும் போக விடக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல என்ன தவறு செய்தால் நம்மை அனுபவிக்கும். அதுபோல் சரியாதி மகன் தன் பரிவாரங்களுடன் நீராட சென்றார் கானகத்தில். அந்த இடத்துல இந்த சின்ன குழந்தை மகாராணியுடைய பொண்ணு சுகன்யா இல்லாம இல்லாம வந்து பிறந்தவர் எல்லா பேரும் இதை விட்டுட்டாங்க. நேரம் இஷ்டத்து காட்டுக்குள்ள ஓடிவிடும். போய் சும்மா இருந்துதான் அங்க பெரிய பெரிய புத்துகள் எல்லாம் இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஐக்கியம். ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கண்ணா பார்த்தா சும்மா இருக்காது, நோண்ட பார்க்கும். இது குழந்தைங்களுக்கே இன்பமான கிஃப்ட். கண்ணை தான் முதல்ல நோண்டு, ஏன்னா அது என்னமோ துரு துரு துருன்னு அசைகிறதா இருந்தோம். அது போல எம்பெருமான் திருவள்ளுவர் குச்சத்துல கண்ணுக்கு தான் அட்டாக் பண்ணும். அதான் முதல்ல இருந்தே ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றது பிராண்டி விட்டு. அது போல இந்த சுகன்யா அழகான புத்துகள் எல்லாம் வளர்ந்துருக்குது. ஒவ்வொரு புத்துக்கும் பொங்கெடுத்த பொன்புத்துக்கள் எல்லாம் அப்பா கரையான் கட்டியது அல்ல போல் இல்லை. கரையான் கட்டது மாதிரி கிடையாது, அத்தனையும் பொன்னால செய்யப்பட்ட புத்துமாரி அவ்வளவு அற்புதமா இருக்குதான். ஏன்னா அங்கு இருக்கின்ற மகா முனிவர்களுடைய தேஜஸானது அந்த மண்ணினுடைய நிறத்தையே மாற்றிவிட்டலாம்.
ஆகவே அந்த புத்தர் இருக்க எல்லா ஓட்டையும் பார்த்தா சும்மா இருந்த போல ஒரு குச்சி எடுத்து விட்டான். ஒவ்வொரு ஓட்டையா வச்சு உள்ள குத்துறான். ஒரு புத்து ஓட்டையிலிருந்து பிரமாதமான ஒளிகள் வீச ஆரம்பிச்சுதான். பார்த்தா இந்த குழந்தை சும்மா ஆஹா என்னமோ ஒளி வர்றது. ஆகவே இந்த புத்தரை வச்சு நோண்டுவோம். திடீர்னு எங்கேயோ ஒரு தீன குரல் கேட்டுதான், மகளே என்னை தீண்டாதே போய்விடு. அப்பதான் இன்க்விசிட்னஸ் அதிகமாக ஒரு குரல் கேக்குது. இனி சும்மா விட விட அந்த எக்ஸ்ட்ராவா குத்தலாம் ஆ என்று அலறினான். ஒரு
குழந்தைங்க தப்ப செய்து சைலண்டா ஆத்து போயிடாங்க, யாருக்கும் சொல்லாது. சமத்தா படுத்து என்ன பண்ணுவோம், பிளேடு ஒண்ணு எடுக்காதே எடுக்காதேன்னு ஆத்துல சொல்லுவா எல்லாரும் குழந்தைங்களை. அப்பா சேவை தான் பண்ணிட்டு வைப்பா. இதுக்கு அது ரொம்ப நாள் ஐக்கியம் பார்த்துட்டே இருக்கும். இவன் மாத்திரம் என்னத்தையோ போட்டு டர்ற டர்ன்றான், நம்மளும் போடாம டம்முன்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐக்கியம் உண்டு. அது போல அதே மாதிரி பென்சில் சீவும் போது ஷார்பன்லாம் பிளேட்ல சீவுனா ஏற்ப வர ஷார்பன்லாம் ஊக்கு கூறி இல்லை. ஆனா இதெல்லாம் பார்த்தோம்னா தாங்களும் பிளேட் சீவலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் சமத்தா அப்பா சொன்ன திட்டுவாரே பென்சில் சீவாருன்னு ஓரம் போய் சீவிட்ட கையை போட்டு நிறுத்தும். கையை அழகா இருக்க டைட்டா முடிந்து உள்ள வந்து பட்டு தூங்கும். என்ன ரத்தம் போயிடும். என்ன சொல்ற, அருந்த கைக்கு மருந்து போட்ட உடனே கட்டமா ரத்தம் பாட்டு வருது. இருக்க கண்ணை மூணு சைலண்டா போயிடுமா, தப்பு செய்யட்டும் இந்த வேலை செய்யுங்க குழந்தைங்க. அது போல குழந்தைங்க எந்த தப்பு செய்தாலும் சொல்றது கிடையாது, நம்மளும் நம்ம கவனிக்கிறது கிடையாது. அதனாலதான் நம்ம ஒரு குழந்தைங்க எங்க இருந்தாலும் அது மாதிரி ஒரு கண்ணு வச்சிருக்கணும்னு சொல்றோம். ஏதோ ஆனந்தமா விளையாடு நினைச்சு நல்லதான் ஆபத்தான வேலைகள் செய்திருக்கும். அது போல எம்பெருமான் திருவள்ளால் இந்த சுகன்யா அந்த புத்தை குத்து விட்டு ஆ என்ற சத்தம் அலர சத்தம் கேட்டுவிட்டு சைலண்டா உடனே அப்பாவோட சேர்ந்து சத்தம் உள்ள விட்டா பரிவாரங்களோடு புறப்பட்டு ராஜா ஊருக்கு வந்து சேர்ந்தார். வந்தவண்ணே சூளை நோய் வந்ததான். இதுதான் யோசிக்கும் மகான். அங்கு ஒருவர் தியானத்திலும் அமர்ந்து பலகால் இருக்கிறார். அந்த மகான் தான் சேவனர். அந்த சேவனர் மகரிஷி அந்த இடத்துல அற்புதமா இருக்கும் போது இந்த மகளானவள் அவளை குத்தி துன்புறுத்தி ஓடி வந்து விட்டார். ராஜா ஊருக்கு வந்தவொடனே எல்லாருக்கும் வயிற்று வலி, பயங்கரமான சூழ நோய். அதனால்தான் ஒவ்வொருத்தருக்கும் நோய் எதனால வருது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முதல்ல புரிஞ்சு நோய் ஏன் வர்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். நோய் வர்றதுக்கு காரணம் உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு காரணம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காரியத்தை பசங்களை கூப்பிட்டு சொல்லலாம், நம்ம அப்பா இந்த இந்த இது செய்யலாம், இந்த மாதிரி நோய் வரும் ஜாகிரதையா இருக்கு. எப்பொழுதுமே பசியால் ஒருவன் வாடி இருக்கும் போதோ அல்லது பசியும் நேரத்திலும் ஒருவன் பார்க்க மற்றவன் உண்ணக்கூடாது. என்ன பண்ணுவோம், அவன் டப்பாவை கொண்டாடுவோம் ஆபீஸ்ல, அவர் போனார் இவர் போனார் டேபிள் புள்ளியே திறந்து சாப்பிடும். அது போல பசியோட எடுக்க நேரத்தில் வெள்ள அடிக்கிற நேரத்தில் பசியா இருக்கும்போது அவர் வச்சு குடியாவது கூட்டு சாப்பிடுங்க. ஆனா எல்லா பாடி கொடுக்கவானையா சில பேர் டப்பாவே தூக்கி போடுற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி கில்லடிங்களா இருக்கு, அந்த மாதிரி பண்ணணும் பிரச்சனை. ஏன்னா ஐயா வெளியே போயிருக்காரு ஆண்டு வீட்டி அவர் திரும்ப பாக்ஸ் ரெடி அதுக்கு திறந்துடுறான். அந்த மாதிரி போனாலும் பயிற்று வெளி எடுக்க ஒருத்தம் இருக்கோ பசி நேரத்தை சரி ஒரு அப்ப விட்டாது கொடுத்துட்டு சாப்பிடும். ஆனால் அவனுக்கு சின்ன வாழ்க்கை துண்டு வெயிட்டு போவான். ஏன்னா எழுந்த அவன் வீட்டை போட்டுள்ள அந்த மாதிரி இல்லாத போடு. அவனு டிஃபன் பாக்ஸ் வந்து அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லாம அந்த மாதிரி செய்தால் வயிற்று நோய் வருகிறது. அதுபோல் இல்லாமல் உணவும் உறக்கமும் நீரும் பருகாமல் பலகால் இருந்தவர் சேவனர். பசியின் எல்லையில் இருந்தவர் ஞானத்தில் இருந்ததுன்ற தெரியல. உணர்ந்தவர் எடுக்க ஆரம்பிச்சு எடுக்காருன்னா அவருக்கு உணவு கிடைக்கல, அதுக்குள்ள கண்ணு கூடா போயிடுச்சு, உள்ள குத்தி விட்டு கண்ணு அந்த ஓட்ட வழியா பசி வேகம் கண்டு கூடாதுன்னு இந்த வயிற்று வலி சூழ்நோயா வந்து விட்டான். ராஜாவுக்கு ராஜாவோட பரிவாரங்கள் ஊர்ல இருக்கிற எல்லாரும் வயிற்ற புடிச்சுக்கிட்டான். உடனே என்ன பண்ணா புட் பாய்ச்சுவான். அங்க என்ன பாய்ச்சு சொல்ல ராஜா முதல்கொண்டு புடிச்சுக்கிறாரு. ஆகவே எல்லாருக்கும் வயிற்று வலி வந்து மகா கடுப்பா பிடிச்ச உடனே ராஜா அந்த காலத்து ராஜா தான் அறிவாளி. ஏன்னா ராஜா அவங்களுக்கு அறிவுரை சொல்ல ஆத்திகவாதிகள் பக்கத்தில் இருந்தாங்க, அதான் ராஜகுருக்கள் என்று சொன்னார்கள். ஆன்மீகவாதிகள் இருந்து ஒவ்வொரு நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு இது காரணம், இது காரணம், அது காரணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த காரியத்தை செய்தால்தான் நாடு சுபிட்சமா இருந்தது. இப்ப வர்றவங்கள் எல்லாம் இந்த ராஜாவுக்கு நான் பிய, அந்த ராஜாவுக்கு பிய, இந்த காரியத்தை சாதிச்சுக்க முடியுமா, அந்த காரியத்தை சாதிச்சு தான் பாக்கிறோம். இதுதான் கலியுகம். அது போல எம்பெருமான் திருவருளார் அப்ப ராஜாங்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அப்பா ராஜா சொன்னார், யாரோ ஒரு உத்தமருக்கு ஏதோ துன்பம் நிகழ்ந்து விட்டது, வந்த படி வாரங்களை எல்லாம் எல்லாருமே என்கொயரி வச்சான், எல்லாரும் சொன்னாங்க யாருக்கும் துன்பம் தரல, யாருக்கும் துன்பம், ராஜா துன்பம் தான் சொன்னான். ஆனா இந்த குழந்தை சுகன்யா மாத்திரம் சைலண்டா இருந்தா எல்லாரும் படுற வேதனைய பார்த்த உடனே, அப்பா நான் காட்டுல போய் ஒரு புத்துல குச்சியில குத்துனே ஆண் ஒரு சத்தம் கேட்டுது சொல்லாம வந்தது. அப்பதான் அரசர் சொன்னார், உத்தமர் சேவனர் பல ஆயிரம் ஆண்டுகள் எனக்கு முன்னாலே இருந்திருக்கிறார், அவருக்கு ஏதோ துன்பம் நேர்ந்து விட்டது, செல்லுவோம் என்றார். அங்க போய் அங்க இருக்க எல்லா புத்தையும் எடுக்கும்போது ஒரு புத்தம் இடிச்சா இவர் வெளியே வந்தார், கண்ணு கூடாயிடு. அப்பா நான் உன்னை ஒண்ணும் சபிக்கல, உன் குழந்தையும் நான் சபிக்கல, ஆனா உன் குழந்தை இந்த மாதிரி ஒரு வேதனையை கொடுத்துட்டா, அதனால் நான் உபாசிக்கின்ற தேவி உங்களுக்கு இந்த நோயை கொடுத்து விட்டார், நான் ஒன்று சபித்து தரவன். அப்ப பார்த்தா ராஜா சொன்னார், சரியாதி உனக்கு அற்புதமான பரிவாரங்களோடு எல்லா சம்ரட்சணையும் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அவர் சொன்னாரு, என்ன இருந்தாலும் கூலிக்கு வேலை செய்யறவன் வேலை செய்யறவனா எல்லாம் சொல்லுவா, ஆத்துல வைப்பா அற்புதமா சமையல் செய்து போடுவா, ஆனா ஒரு சமையல்காரை வச்சுடுங்க பாருங்க, சமையலும் சரியா இருக்காது, அவருடைய குடும்பத்துக்கு இவர் செலவு பண்றதுக்கே போது இவர் பத்து குடும்பத்தை வச்சு காப்பாற்றலாம், இவர் ஏதோ ஜாலியா தனி குடும்பம் நடத்தலாம்னு வருவாரு, சமையல்காருடைய பேரன் பேச்சி முத்தாத்தா பாட்டி எல்லாருக்கும் சம்ரட்சணம் செய்து இருக்கணும், அதனாலதான் ஆத்துல அவங்கவுங்களே சமையல் செய்வோம் சொல்றேன், சமையல்கார வச்சுக்காதீங்க. அது போல எம்பெருமான் திருவருளால் இவ்வாறு உனக்கு பரிவாரங்களோடு உனக்கு வழி செய்கின்றேன் என்று சொன்னாலும் ஒத்துக்கொள்ள, அவரு யாரா இருந்தாலும் எனக்கு திருப்தியா செய்ய மாட்டான், நானும் வயசான கிழமை குருட என்ன செய்யுங்க. அப்போ சுகன்யா சொன்னான், யான் செய்த தவறுக்கு யானே கருவியாய் மாறுகிறேன், அப்பா இது நான் செய்த தப்பு, ஆகினால நானே அந்த சிவன மகாரிஷியை கையே பண்ணி விடுறேன், ஏன்னா நான் அவாவா செய்த பாவத்தை அவாவாதான் அனுபவிக்கணும். அதனால ரொம்ப யோசிக்கும், சில பேர் மனைவி தவறு செய்வார் கணவன் அனுபவிப்பான், கணவன் தவறு செய்வார் மனைவி அனுபவிப்பான், இந்த மாதிரி அனுபவிக்கின்ற துன்பங்கள் தான் பிறவியை வளர்க்கும் என்று சொன்னார். என்னென்ன காரணத்தினால என்னென்ன தவறு செய்கின்றோமோ அதுக்கு பிறவி மார்க்கம் உண்டு, அதனால்தான் கர்மங்களை நம்ம சுற்றிண்டே இருக்கும், அது நம்மளை சுற்றிண்டே இருக்கும், எங்க இருந்தாலும் நம்மளை பிடிச்சு போட்டுடுறோம். அதுபோல் எம்பெருமான் திருவரால் யானே இன்னவரை மணக்கின்றேன், அவ்வளவு அழகில் சிறந்தவள், அவ்வளவு உத்தமி, ரொம்ப வயசானவரை திருமணம் செய்து விட்டார். செய்துட்டு வந்தவொடனே அவர் கேட்ட முதல் அற்புதமான கேள்வி, ஏன்னா புருஷனை எல்லாரும் என்னென்னமோ எனக்கு அதை வாங்கித்தான் இதை வாங்கித்தான் கேட்டுருக்கா, ஆனா இவ அதை கேட்கல, எம்பெருமானே நாம் இருவரும் உய்வதோடு மட்டுமல்லாமல் இவ்வுலகமும் உய்ய வழி ஒன்று கூறுதல் வேண்டும். அதுக்கு சிவன மகரிஷி மனைவிக்கு சொல்லித்தரார், மனைவிக்கு கணவன் சொல்லித்தர வேண்டிய படித்தனைகள் நிறைய உண்டு, அது சொல்வது மிக முக்கியமா இருக்கும்போது இவர் கேட்கிற உலகம் உய்ய கேட்டதுனால, அம்மா இதற்கு சிறந்த விரதங்கள் நவராத்திரி பூஜை ஒன்றுதானே என்று சொன்னால் சிவன, இந்த நவராத்திரி பூஜையோட எல்லாரும் என்ன நினைச்சுடுறா, இது வெறும் பெண்களுக்குத்தான் உரித்தானது, இதில் ஆண்களுக்கு சம்பந்தமே கிடையாது நினைச்சுட்டு இருக்கா, அதான் பெரிய முட்டாள்தான். ஏன்னா நவராத்திரி பூஜையே சிவ பூஜை என்று சொல்லுகிறார்கள் சித்தர்கள் எல்லாம், கோணகாதரு, கரபாத்திரரு, சித்த சுடரு, சடாமுனி, கோரக்கரு, கொல்லிமலை குருடன், தாம் சுரண்டரு, பொங்கலை சித்தரு, கள்ளிப்பா சித்தரு, பாம்பாடி சித்தரு, இந்த மாதிரி இவர்களை எல்லாமே நவராத்திரி சிவ பூஜையே என்கிறார்கள். அது வெறும் பெண்களுக்கு மட்டும் உரித்தான பூஜை இல்லை, அது பெண்களுக்கு மட்டும் பூஜை உரித்தான் என்று சொல்லி சொன்னால் சரியான குரு மீது பேசம் இருக்காரு, குரு சரியா சொல்லி தரல, அது சிவனுக்கு உரித்தான பூஜை, இதை புய்த்து புணர வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா இதைதான் சிவன மகாரிஷி சொல்ற, இதனால்தான் இந்த சுகன்யா பரிணயம் அவ்வளவு விசேஷமா அமைஞ்சு விட்டு,
சுகன்யான் பேர் வச்சுடுறா, அவ பேருக்கு காரணமே தெரியாத ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் பேர் வச்சுருக்கா, அவ பேருக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லு. எங்க அப்பா வச்சாரு, எங்க மாமா வச்சாரு, மிஞ்சி போனா ஜோசியர் வச்சாரு. இந்த மாதிரி சொல்லப்படாது. அவ பேருக்கு ஒரு அர்த்தம் உண்டு, தெரிஞ்சுவிடும். அது தெரிஞ்சுக்கணும்னா கோவிலுக்கு தான் வரணும். கோவில்ல இதை பத்தி விளக்கம் சொல்றா, வேற எங்கேயும் சொல்றது கிடையாது. கோயில் குருக்களை கேட்டா ஏதோ வச்சா விடுமா, பெரிய தேவி அப்படின்ட்டு விட்டுருவான். ஏன்னா அவனுக்கே தெரியாது. காரணம், குடிமி போச்சு, கிராப்பு வந்தது, அப்புறம் எங்க பக்தி வரும்? கண்டு அப்பா வைத்த குடிமி வைத்தனை வணங்கவே வந்தது கலியில் பாரு. ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னால சுவாமி தரிசிக்க வரவனே குடி வச்சுன்னா வரணுமா? அப்ப உள்ள இருக்கிறவ எப்படி இருக்கணும்னு பாருங்க. போயிட்டு அப்பா துறை அழகு வந்தது, மறைந்தது மறையோர் போது வேத ரகசியம் மறைந்தது, இறந்தது ஈசன் நாமத்தை வைத்திருப்பவருக்கு விளக்கம் சொல்ல மனம் இறந்தது பாரு. தெரியாமல் போயிட்டு இடித்து காட்டும் உத்தவர்கள் யார் வந்தாலும் படித்து அறிய மக்கள் இல்லையே கழியின. அது போல ஒவ்வொரு குருக்களும் எல்லா ரகசியத்தையும் தெரியணும். இப்ப இந்த கோயில் இருக்கிற இந்த கோயில எத்தனையோ ரகசியங்கள் இருக்கு, தரோவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். சேவண மகரிஷி இந்த கோவில்ல வந்து பல நற்காரியங்களை செய்தாராம். ஏடுகள் சொல்றது அவ்வளவு ஒரு விசேஷமான கோவில், எத்தனை பேர் வந்து இதை அற்புதத்தை அனுபவிக்கின்றான் தெரியாது. அது காரணம் இடிச்சு சொல்ல ஆள் இல்லை. அது போல் எம்பெருமான் திருவருளால் அவர் சொன்னார், அனைத்து சிவாம்சமே கொண்டது தேவிக்கு ஏது சக்தி, பெற்ற நாமமும் சக்தி பாரு, பெற்றதெல்லாம் சிவனே. உச்சது அப்பா சக்திக்கு ஏது சக்தி, இருந்தவன் இருப்பவன் மறுப்பவன் கொடுப்பவன் எடுப்பவன் அத்தனையும் சிவன் அருள் பாரு. ஆகவே நவராத்திரி என்றாலே சிவராத்திரி என்று ஒரு நாளுக்கு எடுத்துக்கொள்வார்கள் சில பேர். அனைத்து இரவுகளும் அனைத்து பகல்களும் சிவனையே சாரும், தேரும் பொழுது பகலும் இரவு ஈசனையே சாரும். ஈஸ்வரிக்கன்று ஓரிரவு கிடையாது, அவ்விரவு ஈசனுதே என்ற. ஆனால் எல்லாமே சிவமயம், அனைத்தும் சிவ இரவு. இதைதான் நீ புரிஞ்சுக்கணும். சுகன்யான் முதல்ல சேவனர் ஆரம்பிக்கிறார், பெற்ற நவ ராத்திரி உற்றது ஈசனுக்கு, கத்தி நீ தெளிவாய் கூற உற்றவும் பாருன்னார். ஈசனுக்கு உரித்தான அந்த சிவராத்திரி நவராத்திரி, அது நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். நவராத்திரியை செய்வதற்கு முன்னால் என்னென்ன நிலையில நீ செஞ்சிடணும். பகல் அல்ல அதான். அப்போ தேவி ஜெகன்மாதா சுகன்யா கேட்கிறா, சம்போ சத்குரு நாதா துர்கையை வைத்து வணங்க உற்றோ அத்துர்க்கை இரவு ஆகாது. 9 துர்க்கை வச்சு கும்பிடுறோம், அந்த துர்க்கை இரவு ஆகாதா சுவாமி? துர்க்கை கண்டவன் கருத்துடன் கேட்ட காலையில் பகலெல்லாம் ஈசனை வணங்கினால்தான் அவள் பெற்ற துர்க்கை பெற்ற பலனல்ல இரவில் நவராத்திரியில் பெண்களுக்கு அளிக்கின்றனர் பாருன்னார். அதுபோல எம்பெருமான் திருவருளால் சிவனை பகலெல்லாம் வழங்கினாத இரவில வந்து துர்க்கை சக்தியாய் வந்து நவராத்திரி பலனை தருகின்றாளாம். ஆகினால்தான் ஈசனை வணங்குதல் மிக முக்கியம் என்று சொன்னார்கள். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். சேவண மகரிஷி சொல்லியிருக்கிறார். அதுபோல் எம்பெருமான் திருவருளார் கண்டு நீ கூறலுற்றோ எங்க நவராத்திரி பூஜை தரி நீ செய்வாய் அறிவாயினார் ஜெகன்மாதாவை பார்த்து. பகலெல்லாம் ஈச பூஜை செய்திடல் வேண்டும், பகலெல்லாம் பெற்ற சிவ பூஜையா துர்க்கை பெறும் சக்தியை நீ அனுபவித்தல் வேண்டும் சுகன்யா அப்படின்னு சொன்னார். ஆகவே சுகன்யாவுக்கு முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மகாளய அமாவாசை பூஜைகள். அது 3 விதமா வச்சு பல காரணங்களை வச்சா, ஆனா ஒன்னு மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றெல்லாம் குருவை கேட்டு தெரிஞ்சுங்க. அதுபோல் பிதுர் பூஜை என்று சொன்னார்கள். பிதுர் பூஜை என்றால் நம்ம ரொம்ப பேர் செய்கிறது இல்ல, வருஷம் பூரா சும்மா இருப்பா. வருஷம் முடிஞ்சவனே ஒரு நாள் எம்பெருமான் திருவருளால மகாளய அமாவாசையில போய் தர்ப்பணம் கொடுத்துருவான். மாசம் மாசம் கொடுக்கணும், ஆனா ஒரு நாள் மட்டும் கொண்டு போய் கொடுக்கறது விசேஷம் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுங்க. ஆகையினால்தான் பிதுர் பூஜை செய்யணும்னு சொல்லி வச்சிருக்கான். அதை எப்படி செய்யணுன்றது சுகன்யா தேவிக்கு சொன்னாரா எம்பெருமானாகிய சிவன் மகா பிரபு. அந்த சுகன்யா தேவிக்கு பிதுர் பூஜை சொல்லும் போது ஒன்னொன்னா சொல்லி வச்சிருக்கார். முதல்ல தன்னுடைய மூதாதையர்கள் இறந்திருந்தால்
அவர்கள் உபயோகித்த பொருள்களை என்ன செய்வது என்று கேட்பர். ரொம்ப பேர் சொல்லுவா, எங்க அப்பா பூஜை பண்ண சாமா இருக்குது, எங்க அம்மா பூஜை பண்ண சாமா இருக்குது, நான் என்ன பண்றதுன்னு கேட்பா. இத ரொம்ப பேர் ஆத்துல வச்சுட்டு கஷ்டப்படுறா. சில பேர் என்ன பண்றா, கடல்ல விட்டு இல்லாம கங்கையில விட்டு இல்லாமான்னு அத்தோட பூஜை விட்டு இல்லாம யோசிச்சு பாருங்க, யோசிக்கணும். அது போல் எம்பெருமான் திருவருளால் மூதாதையர்கள் விட்டு வைத்திருக்கின்ற பொருள்களை எல்லாம் அன்று நீ உபயோகிக்க வேண்டும், இல்லை என்றால் ஒருத்தருக்கு தானம் கொடுத்துருவது. இது ஒன்று. இரண்டு, வைத்திய பூஜை என்று சொன்னார்கள். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். வைத்திய பூஜை, நம்ம எல்லாரும் வைத்தியர்கிட்ட போறோம், ஆனா மகாளி அமாவாசை அன்னைக்கு பிதூர் தேவதைகள் எல்லாம் வைத்தியர்கள் ரூபத்துல வர்றதா. ஆனால வைத்தியர்களுக்கு பாத பூஜை செய்து துணிமணிகளை கொடுக்க வேண்டும் என்று பிதுர் ரகசியங்கள் சொல்கின்றது. வைத்தியர்களுக்குனே முக்கியமான பூஜை அந்த பிதுர் பூஜை. ஆனா எத்தனை பேர் போய் வைத்தியர்களை பார்த்து கொடுக்குறீங்க, அவங்க வாங்குற பீஸே போதும் சார்ன்றாங்க. ஆகையினால பிதுர் பூஜையில முக்கியமாக செய்ய வேண்டியது வைத்திய பூஜை. ஏதாவது ஒரு வைத்தியர்களை அழைத்தாவது, அவர்கள் இல்லம் சென்றாவது, அதான் எல்லாரும் வந்து கைனகாலஜிஸ்ட் அடிக்கடி போயிட்டு வர்றீங்க தேவையில்லாத காரணத்துல எல்லாம். ஆனா ஒரு தாயா இருக்கின்றவள் ஒரு கைனகாலஜிஸ்டியோ தாங்கிட்ட பெருல பேர் காரணமா இருந்தவர்கிட்டயோ போய் அவளுக்கு ஒரு வஸ்திரங்கள் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வரணுமா? இது மிக முக்கியம். இது வைத்திய பூஜைன்னு சொன்னா. அதற்கடுத்து எம்பெருமான் திருவருளால் அதிதி போஜனம். அதிதி போஜனத்துல மூணு மூணு ஆறு பன்னெண்டு பேருக்கு குறையாம நைவேத்தியம் கொடுக்கணுமா? இதை யார் செய்யறா செய்யறாலும் நல்லது. அதற்கடுத்து இல்லாதவர்களுக்கு இல்லம் அமைத்து தருதல், புது ஓலை புது கூரை அடுத்து கொடுத்தல். பாரு, ஈசனால் புது பூஜை செய்வார அமாவாசையில் ஆரம்பிக்கும் முதல் பூஜை என்ன, நவராத்திரில முதல் பூஜை இப்படிதான் ஆரம்பிக்கிறதா. இரண்டாவது நாள் பிரதமை திதி, பகல்ல கண்டிப்பா பூஜை செய்துதான் ஆவணும். பகல் பூஜை சிவ பூஜையா அமைகிறது. பகல்ல பூஜை சிவ பூஜை செய்தாதான் இரவில் நீங்கள் துர்கை பூஜை செய்வதற்கு தகுதி பெறுகிறீர்கள். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இதைதான் சிவன மகரிஷி சுகன்யா தேவிக்கு சொன்னார். பகல் பூஜையில் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கார். பிரதம திதியிலே மாமரத்து வடக்கு வேரில் எடுத்த சிவலிங்கம் செய்தல் வேண்டுமே. மாமரத்துல வடக்கு பக்கமாக போற வேர்ல இருந்து எடுத்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்தாகணும். ஒவ்வொருத்தரும் செய்தாகணும், அப்பதான் நவராத்திரி பூரணத்துல முடியும். இல்ல போனா பாதி நவராத்திரி தான். கொண்டவர் தாண்டுகின்ற கிணறு அரை கிணற இருக்கலாமா? கொண்டது தாண்டுவது முழு கிணறு வேண்டாமா? மனைவி மட்டும் நவராத்திரி கொண்டாடுவது என்பது கிடையாது, கணவனுக்கும் சேர்த்து பூஜை செய்யணும். அதனால மாமரத்து வடக்கு வேரில் செல்கின்ற வேரெடுத்து அதில் செய்யும் சிவலிங்கம் பாரு. இன்னைக்கு செய்தறவங்க ஆளுங்க இருக்காங்க, ஆனா சொல்றதுக்கு தான் ஆள் இல்லாம போயிடுச்சு. நவராத்திரி பூஜை மகிமை அவ்வளவு அற்புதம், அத சுகன்யா தேவிதான் சொல்ற. வடக்கு வேல் எடுத்த சிவலிங்கத்தை வச்சு ஆரம்பிக்கணுமா பிரதம திதி. அந்த பிரதம திதியில பகலெல்லாம் சிவ பூஜை செய்ய வேண்டுமா? ஆயிரத்தெட்டு நாம அர்ச்சனைகளை முறையோடு ஓதி அற்புதமாய் நீர் நடத்துவீர். பாரு, எம்பெருமான் ஈசன் அருளால் கிட்டிடும் மாமரத்து வடக்கு எடுத்து கடைந்தெடுத்த சிவலிங்கத்தால் பாரு என்ன ரகசியர். அதுபோல வடக்கு வேலை எடுத்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை செய்து தான் தீரணும். அவ்வாறு செய்தால் என்ன வருகின்றது என்று விளக்கம் கொடுக்கிறார். சுகன்யா தேவி அடைஞ்சாளா? அவ்வாறு செய்த போது சுகன்யா கிடைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, எழுநிறம் கண்டனர் மனிதன் உடலில் வரும் நிறங்கள் எல்லாம். நம்ம உடம்ப சுத்தி அரோரான்னு சொல்றா, ஒவ்வொருத்தரும் சுத்தி ஏழு ஏழு நிறங்கள் வரும். அந்த ஏழு ஏழு நிறங்களை பற்றி புரிந்து கொண்டால் அவன் என்ன நினைவோடு நம்மை அணுகுகின்றான் என்று தெரிந்து கொள்ளலாம். இது இந்த கலியுகத்தில் ரொம்ப பேர் தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் யார் யாரையோ நம்பி ஏமாந்துடுறான். நல்ல பையனா வரான்னு நினைச்சிட்டு கல்யாணம் விட்டு அப்புறம் கஷ்டப்படுறான். ஏ காரணம், வடக்கு வேர் எடுத்தவா நிறத்தால் தொடுத்து வணங்கும் பூஜையால் கிடைத்திடும் ஏழு நிற வண்ணங்கள் தெரியும். பாரு, ஒரு ஆளுக்கு ஏழு நிறங்கள் உண்டு. அவன் எதிர்க்க வந்து உட்கார்ந்த போது அவனை சுத்தின்றே வரும். அது போல் ஒவ்வொருத்தருக்கும் உடம்புல இருக்கிற ஏழு நிறங்களையும் நம்ம கண்ணால பார்க்கலாம், பார்க்க முடியும், காட்டவும் முடியும். ஆனால் முறையோடு வணங்கின குரு அருள் இருந்தார். அது போல அந்த வடக்கு நிறத்தால் வடக்கு வேரில் எடுத்த நிறத்தால் பூஜித்ததால் அந்த அம்மா மனுஷனை சுத்தி இருக்க எல்லாவித நிறங்களையும் கண்டுபிடித்து இவன் என்னென்ன புத்தியில் இருக்கின்றார், வருகின்றார், போகின்றான் என்று அறிந்து கொள்ள முடியும். அடுத்து த்விதியை, இந்த த்விதியை திதியில் பலாமர வேரில் வடக்கு வேரில் எடுத்த சிவலிங்கம் செய்தல் வேண்டும். இன்னைக்கும் கேரளால இதை பிரமாதமா வச்சு கும்பிட்டு இருக்கான். இன்னைக்கு நவராத்திரியில அவங்க பகல் பூஜை இப்படிதான் செய்யறான். அந்த மாதிரி பலாமரத்தில் வேரில் எடுத்த சிவலிங்க பூஜையை ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். எல்லாம் மறந்துடப்படாது. அந்த பலாமரத்தில் எடுத்த வடக்கு வேரை வைத்து பூஜை செய்தால் சுகன்யா. அவ்வாறு செய்ததால் அவளுக்கு கிடைத்த பலன் என்ன என்று கேட்டீங்கன்னா, மனிதனுக்கு சூடு என்று உண்டு. ஒவ்வொருத்தர் உடம்புலயும் ஒவ்வொரு வித சூடு உண்டு. இது டாக்டருங்களுக்கு தெரியும், அப்படி இல்ல அப்படினா சித்த வைத்தியர்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒவ்வொரு வித சூடு உடம்புல இருக்குது. அதனால்தான் ஜாதக பொருத்தல கூட எந்த பல பத்து பொருத்தம் பார்க்கல, ஒரு முக்கியமான பொருத்தம் பார்ப்பா, யோனி பொருத்தம் சொல்லுவா. அதுல உடல் சூடு ஒரு சூடோட ஒரு சூடுதான் ஒத்து போகும். கண்ட சூடுகளோடு ஒத்து போனால் உடல் கெட்டு போகும். பால் நோய்கள் வருவதற்கு காரணம் இதுதான். ஆகினால ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு வித சூடு உண்டு. அந்த ஒவ்வொரு சூடு இருப்பதால் தனித்திருக்கும் காலையிலே தாண்டேடு எடுத்திருந்தால் இனித்தமுடன் கொடுக்கும் சூடினை உணர வேண்டும். அந்த ஒவ்வொரு சூடிலையும் மனிதர்களுக்கு இருக்கும் சூடுகளை ஒரு பகுதியா பிரிச்சு வச்சான், தேவர்களுக்கு இருக்கும் சூடுகளை ஒரு பகுதியா பிரிச்சு வச்சான், சித்தர்களுக்கு இருக்கும் சூட ஒரு பகுதியா பிரிச்சு வச்சான், இருடிகளுக்கு இருக்கும் சூட ஒரு பகுதியா வச்சான். அதுபோல மனிதர்களுக்கு இருக்கும் சூடை சுக்கில சூடு என்று சொல்வதுண்டு, தேவர்களுக்கு இருக்கும் சூடை வண்ணச்சூடு என்று சொல்வதுண்டு, இருடிகள் இருக்கும் சூடை சாஸ்திர சூடு என்று உண்டு, தெய்வங்களுக்கு இருக்கின்ற சூடுக்கு பிரகாச சூடு என்று சொல்வதுண்டு. இந்த ஒவ்வொரு சூடையும் நெருங்கும் போதே தெரிந்து கொள்ளலாம், நெருங்கும் போதே அறிந்து விடலாம். ஆகினால்தான் ஒவ்வொரு சூடை வைத்துதான் நம்ம உடல் என்னென்ன நோய்கள் வரும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அதுபோல் ஒவ்வொரு சூட்டையும் அறிய மார்க்கம் தெரிந்தால் வாழ்க்கையில் நாம் தவறேதும் செய்ய மாட்டோம். ஒன்று. இரண்டு, அகல் விளக்கில் வரும் சூட்டுக்கு ஒரு ரகசியம் உண்டு, மெழுகு விளக்குக்கு ஒரு ரகசியம் உண்டு, அகண்ட ஜோதிக்கு ஒரு ரகசியம் உண்டு, எண்ணெய்கள் மாற்றி ஊற்றினால் வருகின்ற ஜோதிக்கு ரகசியங்கள் உண்டு. ஆகவேதான் அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வரைச்சே அம்மா ஒரு விளக்கு எடுத்துட்டு வான்னு சொல்லுவா. அவ என்ன விளக்கு எடுத்துட்டு என்ன என்ன வார்த்தை எடுத்துட்டு வராளோ அதுல வர சூட வச்சு இவ குடும்பத்துக்கு ஒத்து போவாளா போமாட்டாலும் கண்டுபிடிச்சுள்ளா. அதுக்காகதான் சூட்டு ரகசியம் சொன்னா பெரியவா எல்லாம். இன்னைக்கு அதெல்லாம் யார் பாக்குறா, பேச விடுறாளாம் பத்து நிமிஷம் அது ஸ்பாயிலா போயிடுது. அது போல நாஞ்சல்ல கலியில கருத்து ஒருமித்து ஒன்றெடுத்து வைத்து பெண் பார்க்கும் வரும்போது இருவரும் பேசலுட்டால் ஒத்துக்கொண்டார், முடித்து விட்டோம் மனம், கடித்து விட்டால் பிரித்து விட்டோம் என்பாரேனார் தான் விதி. அது போல இந்த பலாமரத்து சிவலிங்கத்தில் செய்கின்ற பூஜையினால் இந்த பலனை பெற்றாலா சுகன்யா. அதற்கடுத்து திருத்தியை திதி. திருத்தியை திதியில் வில்வ மரத்து வடக்கு வேரில் செய்த சிவலிங்கத்தால் அற்புதமாக சிவலிங்கம் வச்சு பூஜை செய்யணும். நவராத்திரியில பகலில் செய்கின்ற பூஜையால் தான் இரவில் துர்கை சக்தி பெறுகிறார். இது எல்லாம் தெரிஞ்சுடணும். வெறும் இரவுல மட்டும் செய்தோம்னா நிச்சயமா அந்த சக்தி மாறி போகிறது. அதனால்தான் இரவில் சக்தி மாறி போகிறது. எனவே துர்கை விளக்கையும் அணைச்சுட்டா எம்பெருமான் திருவருளால். ஆஹா, என்ன பத்தி நீ சொல்றிய, சிவ வெறி கொண்டு அலைகின்றாய என்று செய்து விட்டார். இதுவும் நன்மைக்கு, வரும் சோதனையில் சிரிப்பாய் நன்றே மறித்திடாது பாரு. என் மூதாதையர் இரவும் பகலாய் 12 மணி நேரம் பேசினார். எங்க தாத்தா திருவத்தூர் கோயில்ல நான் ஸ்டாப்பா 12 hours பேசிருக்கிறார். அப்ப மைக்கா இருந்து பேசினாரு. அவருக்கு பேரனா பிறந்தவ மைக் இல்லாம பேசல, என்ன ஆச்சரியம்? அது அவர் கொடுத்தாரு. அது போல எம்பெருமான் திருவருளா திருதியில வில்வ பூஜை செய்யணும். அந்த வில்வ பூஜை செய்வதால் அவனுக்கு கிடைக்கின்ற காரணங்கள் என்றால் என்ன என்ன? தேவர்கள் யார், மனிதர்கள் யார், இவர்கள் உருமாற்றம் செய்தாலும் கண்டுபிடிக்க ரகசியம் கிடைச்சிடும். அதனால்தான் வில்வ பூஜைக்கு அவர் ரகசியம் உண்டு. திருதியில பகல்ல வில்வ மர வடவேர் பூஜை தான் செய்யணும். அதற்கடுத்து சதுர்த்தி. சதுர்த்தியில் அத்திமர வடவேர் எடுத்து அன்றி அல்லது ஆர் ஓ ஆர் அல்லது எல்லருக்கு வேறெடுத்தோ செய்திடும் சிவலிங்கத்தால் செய்யும் பூஜையால் கிடைக்கும் பலன் ஏராளம் பாரு. கனவு எத்தகைய காரணத்தை கொண்டு எத்தகைய கண்டங்கள் வந்தாலும் எத்தகைய ஆபத்துகள் வந்தாலும் அவனை தீண்டாது. அந்த ஒரு சித்தியையும் அதோடு மட்டுமல்லாமல் மாங்கல்ய பலத்தையும் கொடுக்குமா அந்த வெள்ளருக்கு. வெள்ள அந்த மாதிரி செய்தாதான் இரவில் சதுர்த்தி காரணமாயிருக்கின்ற சிவசக்தி இரவில் பலன் தருமா? நவராத்திரில் ஒவ்வொரு துர்கைக்கும் அதான் பலன் கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. அதுபோல் அடுத்து பஞ்சமி, பஞ்சமியில வேப்ப மரத்தினுடைய வடக்கு வேர்ல செய்த சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணணுமா? பகல்ல அந்த வேப்ப மரத்து வடக்கு வேர் சிவ பூஜை செய்தால் பிரிமானுஷன் தெரியுமா? பின்னால நடக்க போறது முன்னாலேயே தெரிஞ்சு விடலாமா? அப்பதான் இரவில் துர்கை பூஜை செய்வதற்கு தகுதி வருகிறதா? அந்த மாதிரி செய்தாலா சுகன்யா. அதற்கு அடுத்து சஷ்டி, வேங்கை மரத்து வடக்கு வேர் அடிச்சு சிவலிங்கம் அமைப்பா என்ன? வேங்க மரத்தினுடைய வடக்கு வேர்ல சிவலிங்கம் செய்யணுமா? அதை வச்சு பகல்ல பூஜை செய்தால் கொண்டு வைத்தியர் செய்யும் வாகனங்கள் எல்லாம் வைத்திய சித்துக்கள் அனைத்தும் ஆகும் பாரு என்னர். அதனால்தான் டாக்டர் குருசாமி மொழியார் எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவார், அவர் வந்து வடக்குல எடுத்த வேர் எடுத்து வச்சு வேங்க மரத்து வடக்கு வேர் எடுத்து வச்சு பூஜை பண்ணுவாராம். அவர் பூஜை பண்ணிட்டா எதிர்க்க வந்து உட்காந்து என்ன நோயின்னு நாடி பிடிக்காம சொல்லிடுவாராம். அந்த மாதிரி வைத்தியர்களுக்கு மிக முக்கியமானது அது. அந்த மாதிரி வடக்கு சென்ற வேரை எடுத்து சிவலிங்கம் செய்ய தம்மம்பட்டியில இந்த லிங்கங்கள்லாம் அற்புதமா செய்தாராங்க. இன்னைக்கும் கேட்டா செய்தாராம், ஆள் இருக்கு இல்லைன்னு நினைச்சுடாதீங்க. அது போல எம்பெருமான் திருவருளால் சஷ்டியில அந்த மாதிரி செய்யணும். அதற்கடுத்து சப்தமி, சப்தமியில் பலாமரத்து வேர், அப்படி இல்லை என்றால் அரச மர வேர், அரச மரத்து வடக்கு வேர் அதுல செய்த சிவலிங்கம், இதை எடுத்து செய்தால் என்றுமே இது வந்து சர்ஜனுக்குன்னா சொன்னாங்க, செய்கின்ற ஆபரேஷன் எதா இருந்தாலும் கிழிக்கிறதுக்கு முன்னாலே இந்த வேர்களை எடுத்து பூஜை இதெல்லாம் செய்து சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்தானா அவன் கத்தியை வச்சு கிழிச்சானா அந்த ஆபரேஷன் சக்சஸ் தான், தோல்வி என்பதே காண மாட்டான் என்று பெரியவர்கள் சொல்லி வச்சாரு. இதை சுகன்யா செய்தாளா. அதற்கடுத்து சப்தமி முடிஞ்சு அதற்கடுத்து அஷ்டமி, அஷ்டமி வந்தால் இதுதான் அரச மர வேரோ அல்லது ஆலமர வேரோ, அப்படி இல்லை என்றால் குருந்த மர வேர், இந்த மூன்று வடக்கு வேரில் செல்கின்ற சிவலிங்கத்தை எடுத்து வைத்து செய்தால் தன் முன்னால் யார் எந்த ரூபம் எடுத்தாலும் சுயரூப தத்துவத்தால் தன் கணவனையும் கரையேற்றும் மார்க்கம், தன் கணவனையும் திருத்தும் சக்தி பெறுவாளாம் பெண்கள். அதே நேரத்தில் ஆண்களாக இருந்தால் தன் விடா அடங்கா பிடாரியா இருந்தால் சொல் பேச்சு கேட்காத முரட்டு காலைக்கு பிறந்த பெண்ணாயிருந்தால் அடம் பிடித்து உன்னை ஒத்துக்குகின்றேன் என்று சொன்னால் அன்னவளையும் திருத்திடலாம் பாரு. வடக்கு செல்லும் வேலை வைத்து வழிபடினர் அந்த மாதிரி வடக்கு வேலை சரி சிவலிங்கத்தை வச்சு இது ஒவ்வொருத்தர் செய்து தான் தீரணும். அதற்கடுத்து நவமி, இந்த நவமியில் எம்பெருமான் திருவருளால் கொண்டவன் கொடுத்தெடுத்த காலையில் குறித்து வந்திருந்தால் அத்திமர வேறெடுத்து வடக்கு வேறு அத்திமரத்தில் வடக்கு வேற செய்த சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணா குறையாத தனம் தானியம் போகம் பாக்கியங்கள் ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் வந்து சேரும். உம்மை விட்டு பிரிந்து சென்று யாராவது மறைந்து போயிருந்தார், சின்ன வயசுல ஒரு தம்பிர்னா சார் காணா போட்டான், சின்ன வயசுல ஒரு தங்க இருந்தா காணா போட்டான், அப்பா நன்னாதான் இருந்தா திடீர்னு கோச்சுட்டார் ஆத்த விட்டு வெளியே போனார், எல்லா விதத்திலும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் கிடைக்கல, என்ன ஆவார் எப்படி இருப்பார் எப்படி வந்து சேர்வான்ற விவரங்கள் தெரிஞ்சிடுமா? அதுக்கு அடுத்து எம்பெருமான் திருவருளால் தசமி, வன்னி மரத்து வடக்கு வேர் எடுத்து நீ சிவலிங்கம் செய்து பூஜை செய்திடு நவராத்திரி சித்தி வருவாய் பாரு என்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு சிவலிங்க பூஜையால் தான் நவராத்திரியில் அம்பிகைக்கு சக்தியே வருகிறது. ஆகவே சக்திகள் வரும் மார்க்கத்தை சொன்னோம் சுகன்யா என்றால் பாரு. அப்ப பார்த்தா சுகன்யா தேவி குருவாகவும் கணவனே தெய்வமாகவும் கணவனே அருள் வாக்கு தருகின்ற அருள் சுடராகவும் இருக்கின்ற இடத்துல கத்துனுட்டா. இந்த பூஜையை விடாமல் செய்தாடா. எப்பொழுதுமே ஒரு மனுஷன் பீஸ்ஃபுல்லா லைன் ஓடிந்தா அங்க ஒரு டெஸ்ட் வரும்,
அந்த டெஸ்ட் வந்தா தான் த்ரில். வாழ்க்கையில் எப்பவுமே கேஷுவலா லைஃப் ஓடிட்டா நல்லா இருக்காது. ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் வேண்டாம், ஆத்து விட்டு வேலைக்கு போற ஒய்ஃபா இருப்பா பாத்தீங்களா, ஒய்ஃபுன்னு விஷயம் வந்துட்டு பாரு, த்ரில். ஆக ஆத்து விட்டு வேலைக்கு போற ஒய்ஃபா இருப்பா. அவன் ஆபீஸுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள ஐயா ஆபீஸ விட்டு வந்து ஆத்த உட்கார்ந்துட்டு இருப்பாரு காஃபி போட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வரலையே, இன்னும் வரலையே. அதுதான் த்ரில் அவருக்கு, வேற த்ரில் இல்ல. களி தகச்சியர் சொல்றாரு, களி இல்ல காரணத்தை கண்டு மனைவி அப்பா சென்று உத்தியோகம் செய்து வரும் வரை ஏதோ பணியில் சிறிது நேரம் ஆகிவிட்டது. என்னாயிற்று, படபடுத்திடுவார், உள்ளம் துடிதுடித்திடுவார், வந்து பார்த்து விட்டால் அடங்கிடுவார். இதுதான் அவன் வாழ்க்கையே. அது போல வைப்பு கொஞ்ச நேரம் லேட் ஆனாலே த்ரில் ஆகி டென்ஷன் ஆகி சேர் எடுத்து டேபிள் மேல வைக்கிறான், டேபிள் எடுத்து சேர் மேல வைக்கிறான், ஒரே அமுகலம் பண்ணிடறான். பசங்களை கூப்பிட்டு அடிக்கிற அடி, பசங்க தலைமையில வேற குதிக்குது. அந்த நேரம் பார்த்து அம்மா லேட்டா வருவான்னு கோபம் அதிகமா போகுது. அது போல ஒரு வாழ்க்கையில சைலண்டா ஓடிட்டே இருந்தா நல்லா இருக்காரு. ஒரு த்ரில் இருக்கணும், அந்த த்ரில் இருந்தாத காரியங்களை செய்ய முடியும். அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த சுகன்யா தேவி அற்புதமாய் நவராத்திரி பூஜைகளை செய்ததால இவளுக்கு ஒரு சோதனை வந்து விட்டு. என்ன சோதனை? கொண்டவர் சூரிய புத்திரப்பா சுகமாய் வந்து நின்றனர் பாரு. இன்னவன் தானம் முடித்து போனதா அற்புதமா ஸ்நானம் விட்டு ஐயாவுக்கு சேவை செய்யறதுக்காக வர, சேவன மகரிஷிக்காக வரும்போது சூரிய புத்திரராய் இருக்கின்ற அஸ்வரி தேவர்கள் பார்த்தார்கள். இவ்வளவு அற்புதமா இருக்கின்ற ஒரு அரசகுமாரி மர உரி தரித்து இருக்கின்றாளே, இவளை யாம் பெறுதல் வேண்டும் என்று எண்ணம் உற்றார். இவதான் எல்லா சிவலிங்க பூஜைகளும் செய்து சித்தி பெற்றவளாச்சு. அவன் என்ன நினைக்கிறான, டபக்குன்னு எழுச்சி பண்ணிடுறான், டெலிபத்திக்கா ஸ்ட்ராங். அவதான் பெண்களை வந்து ஆண்களை விட டெலிபத்திக்கா ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்தாங்க திபத்துல. அடியே லடாக்ல இருந்துக்கிறேன், லீல இருந்துருக்கிறேன். அங்க முதல்ல பெண்களை உட்கார வச்சுதான் யாரும் சொல்லித்தரா. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆபத்தே பெண்கள் மூலியமா வருதுன்னு தெரியும் அவங்களுக்கு. டெலிபத்திக்கா ஒருத்தர் எதிர்க்க நிற்கும் போது இவன் என்ன நினைக்கிறான் ரிசீவ் பண்ணிடுறாங்க. ஆனால்தான் ஆண்களை விட பெண்களுக்கு டெலிபத்தி சக்தி அதிகம். ஆனா யாரும் தூண்டி விட மாட்டேன்றா. கதை புஸ்தகம் சும்மா உட்காந்து தியானம் பண்ணுவான்னா பண்ண மாட்டா. ஓடுகின்ற ரயில், இருக்கின்ற குதிரை, நடிக்கின்ற கொலை, நான் சொல்ல அகச்சி எழுதுகிறேன். கலியில அப்பா துண்டு புத்தகம் வைத்திருப்பார், மர கூடாய் எடுத்து காகிதம் அடித்து சேராதது சேர்த்து வைத்து புகை விட்டு ஓடுகின்ற பூதம் வருகிறது என்பார். ஓடுகின்றவை நிற்கும் பரியப்பா காலை தூக்கு யாரோ குத்தி விட்டார் என்று குதிரை கொலை. இது போலாம் புத்தகம் நான் போய் எழுதுகிறாரு. இதை படிப்பார் இவள் புத்தி பேதலித்து போகும் பாரு. ஆனால்தான் என்ன புசத்தை படிக்கணும்னு தெரிஞ்சுடும். சும்மா ஆத்துல ஃப்ரீயா இருந்தா உடனே எல்லா நாவலையும் படிச்சுட்டு ஓவல் மாதிரி ஆயிடக்கூடாது. ஆகவே எம்பெருமான் திருவள்ளர் உத்தம நிலைகளால் இவர்கள் என்ன நினைக்கின்றால் என்று தெரிந்து கொண்டார் சுகன்யா. அத்தம் நாகு அஸ்வதி தேவர்களா நினைப்பது வந்தடிவே என் ஆசிரத்திற்கு. நான் அப்பா ஏதோ சும்மா நினைச்சுக்கிட்டேன், எங்க ஆத்துக்கு வாங்கும் அழிந்து போய் தன்னுடைய கணவரை காட்டினால் கண்ணு இல்லாத மருவார். ஆனா மகா தபஸ்வி, பிசி சர்க்கார் மாதிரி ரொட்டி மாவை வச்சுக்கிற கண்டுபிடிக்கிறவர்கள் எல்லாமே செய்வார். ஏன்னா ரொட்டி மாவை வச்சுக்கிற கண்ணை கண்காட்டி வித்தை செய்வான் எழுதுகிறார் அகச்சேரி. கலியில பீத்தாம்பர ஜால வித்தை, பீத்தாம்பரம் என்ன ஒருத்தர் இருந்தார் அற்புதமானவர், பீத்தாம்பர ஜால வித்தை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால படிச்சவங்க குரு சொல்லுவார் அடிக்கடி, பீத்தாம்பர வித்தை பிரமாதம் தான். அது போல கலியில பீத்தாம்பர ஐயர் என்று நாராயணன் அருள் பெற்றவன் உண்டு. மைஜால வித்தைகள் வைத்து எத்தனையோ காட்டுவார். கண்ணை கட்டி பல அடை சார்ந்து கோதுமை வைத்தடைத்தாலும் நீ என்ன சொல்லுவா என்பதை எழுதி காட்டுவான் என்ன. இன்னைக்கும் பீத்தாம்பர ஜால புஸ்தகம் நிக்குது, முன்ஜா படிச்சு பாருவான ஜாகிரதையா இருப்பான். குரு அருள் தெரியாம தெரிஞ்சுட்டு அறிய மாட்டேங்குது. அது போல அற்புதமா இருந்தாலே அவர் குரு என்ன பண்றார், ஒண்ணும் தெரியாம நடிக்கிறார். சுகன்யா தேவி அழிச்சுட்டு வந்து என்னுடைய கணவரை பார்த்தியா அப்ப சொல்றாரு, இவர் அம்மா நீ கவலைப்படாது, இதெல்லாம் சரி பண்ணிடுறோம்,
சரவண மகர்ஷியுடைய கண்களை சரி பண்ணி விடுகின்றோம். ஆனா ஒரு சோதனை என்ன, அப்பதான் சரவண மகர்ஷியை வந்து சரவண மகர்ஷியும் அஸ்வினி தேவர்களும் மூவர்களும் சுகன்யா தேவியோட இருக்கு இடந்தனில் பறக்கு விடங்கட்டி அறுக்கும் உடந்தனை கொடுத்து சுக்கீரா சாரியார் வந்த இடம் பார்த்து நெருங்கி வந்து விட்டவர் வெள்ளீஸ்வரன் இடம் என்ன. அங்கிருந்து கிளம்புனாங்க நேரா வெள்ளீஸ்வரத்தை வந்துட்டாங்க. அவ்வளவு சிறப்பான இடையா இது. இந்த கோயிலை சுத்தி எத்தனை பேர் வீடு வச்சுட்டு இருக்கா, இந்த வெள்ளீஸ்வர மகிமை தெரியாம இருக்கா. ஆனால்தான் வீடு கிட்ட இருக்கு, அடியன் எங்கேயோ இருக்கிறாங்க தான் தெரிஞ்சுக்கு. அது போல எம்பெருமான் திருவிழா அவ இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாளா, பண்ணிட்டு இங்க வந்த போது ஈசன் திருவருளால் ஓசை ஒளிமணின்ற ஒரு இடம் இருக்கு, இங்க ரகசியமான இடம். அந்த இடத்துலதான் நம்ம முதலியார் சுவாமிகள் கண்ணாடி மாளிகை வச்சிருக்காரு, ரொம்ப அற்புதமா செய்திருக்காரு. அந்த இடத்துல ஈசனை வந்து அருமையா வச்சு பூட்டி வச்சுட்டாரு. ஏன்னா எல்லாரும் வந்து அந்த இடத்த அனுபவிச்சுட்டோம்னா என்ன ஆகுது, குறிப்பிட்ட நேரத்தில் தான் பார்க்க முடியும். அதுக்கு அவருக்கு தெரிஞ்ச அவர் மூதாயிரம் புத்தகருணை, அது போல அது கண்ணாடி மாளிகையா இன்னைக்கு இருக்கு. அந்த ஊசி நூல் இடம் அந்த இடத்துல அமர்ந்து எம்பெருமானாகிய வெள்ளீஸ்வரனை பார்த்து ஒரு குறிப்பிட்ட மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்றாங்களாம். அது குருகிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க, அதை சொல்லி ஈசன் பால் பாலாபிஷேகம் பண்றாங்களாம். அந்த பாலாபிஷேகத்தை எடுத்து சேவலர் கண்ணில் விட்டாங்களாம், கண்ணு திறந்து விட்டான். அதனால்தான் சுவாமி பள்ளியறைக்கு போறச்ச பால் பிரசாதம் கொடுக்கறது உண்டு. இந்த கண்ணுக்கு பிரச்சனை உள்ளவா, கண்ணு கஷ்டம் உள்ளவா, கண்ணு வேதனை உள்ளவா என்ன பண்ணுவா, அந்த பள்ளியில சுவாமி வச்சோன்னு பால் பிரசாதம் கொடுப்பான். அதை எடுத்து குடிச்சுட்டு கண்ணில் ஒத்தி விடுவான். அது மாதிரி வெள்ளீஸ்வர கோயில சேர்ந்தா இந்த கொண்ட கண் ரோகம் அப்பா வெள்ளெடுத்து கருப்பு பட்டை எடுத்து கொண்ட பெரும் குருட்டு எடுத்து பட்ட குழி கண்ணாடி பாரு, கான்வேக்ஸ் லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிக்கிறான். அந்த மாதிரி குழி கண்ணாடி பாரு அப்பா, உடைத்து கொடுத்தா நீர் வச்சு கொடுப்பா அக்கா கண்ணாடி சொல்லா பாக்கி என்ன அற்புதமா எழுதியிருக்கிற இத்தனை அப்பா. ஈஸ்வரன் பால் விட்ட அபிஷேக நீரினால் காட்டிய பொருளா எடுத்து உண்டு கண்ணீர் ஊற்றுவாய் சுகம் பெறுவாய் நன்றேன்னு. அது போல இங்க அவருக்கு கண்ண ஊற்றி சொன்ன உடனே மூன்று அஸ்வினி தேவர்களாய் நின்னார்களாம். சேவன மகிழ்ச்சி உருமாறி அப்ப சொல்றாங்களா, இப்பொழுது உன் கணவன் யாரு, அவருக்கு நீ மாலை இடு. பார்த்தார் சுகன்யா, ஆஹா இந்த மாதிரி ஆபத்து வரப்போன்னு சொல்லிட்டா நவராத்திரியில சிவனை கும்பிட சொன்னாரு எம்பெருமா. எந்த லிங்க வேற கும்பிட்டா எவன் தேவன் எவன் மனிதன் எவன் ரிஷி எவன் சித்தன் தெரிஞ்சுக்க முடியும்னு ஏற்கனவே சொன்னேன். அதை நீங்க கேட்டோம்னா புசத்தை பற்றி எழுத சொல்லுவீங்க, ஆனா பரவாயில்ல இருக்கு.
அது போல கேட்கும் போதே கிரகிக்கிற சக்தி வந்துடும்.
அது போல் எம்பெருமான் திருவருளால் இப்ப தெரிஞ்சீங்க நவராத்திரி எவ்வளவு முக்கியம்னு. சிவனுடைய லிங்கத்தை வடக்கு வரை வைத்து பூஜை செய்ததால் பகல் பூஜையின் சக்தி இரவு பெறுகின்றது. அந்த இரவில் கொடுக்கின்ற தெய்வி கௌமாரி. அந்த கௌமாரிக்கு வேற ஒரு பேர் உண்டு, ஆயுர் தேவின்னு பேர் உண்டு. இது இன்ன வரைக்கும் யாரும் சொல்லாத ரகசியம். இதுல சுக்கர நாடியில தான் இந்த மாதிரி ரகசியம் வருது. சுக்கராச்சாரியா எழுதியிருக்கிறா இதை எப்படி செய்யணும் நவராத்திரில, அதுதான் என் குரு அதை பத்தி இங்க பேசிட்டார்.
அது போல அந்த ஆயுர் தேவியானவள்
நோக்கி சுகன்யா வேண்டாளாம். ஆயுர் தேவி ஸ்தோத்திரம் எல்லாரும் படிக்கணும். இந்த நவராத்திரி பூரணம் ஆயுர் தேவி ஸ்தோத்திரத்திலையும் பூஜையிலாம் இருக்கு. அது ரொம்ப தெரிஞ்சுடும், விஜயதசமி செய்ய வேண்டிய ஸ்தோத்திரம் குருவை கேட்டு தெரிஞ்சுக்கு.
அது போல அந்த ஆயுர் தேவியை நோக்கி அவள் ஸ்தோத்திரம் செய்யவே அந்த ஆயுர் தேவியானவள் யார் தேவர்கள் யார் கணவர் என்று காட்டிவிட்டார்.
இந்த காட்டியதற்கு காரணம் ஈசனை வடக்கு வேர்லிங்க. இப்ப சில பேர் சொல்லுவா நவராத்திரி வந்துட்டு ரொம்ப லேட்டா சொல்லிட்டா நான் எப்படி வடக்கு வேற பூஜை செய்யணும் கேட்பான். அது கூட கிளாஸ் வச்சிருக்கிறதாவே தெரியும். ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு கிளாஸ் கேட்போமோ இல்லையா. லாஸ்ட் வீக்ல சொல்றேன் சார், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இந்த வருஷம் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா நம்ம அவ்வளவு ஃபாஸ்ட், பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயம் நடக்க மாட்டேங்குது.
என்ன பண்றதுலாம் இதோ முடிச்சிடலாமா யாரு இதை முடிச்சிடற சார்ன்றாங்க, முடிச்சுட்டே இருக்கிறாங்க.
அது போல எம்பெருமான் திருவருளா இந்த தேவியின் திருவருளா கிடைச்ச ஒரு பொக்கிஷத்தை முறையோடு அவள் யார் என்று கணவனை தெரிந்து மாலையிட்டாள். அஸ்வினி தேவர்கள் ஒன்று சேவலையை பார்த்து வரம் கேட்டார். அப்பா, இதுவரைக்கும் எனக்கு ஓமத்துல ஆகுதி கிடையாது. ஓமம் விட்டா, ஓமம் வளர்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஓமத்தை சொல்லி முடிச்சுடுவான். சிவனுக்கு ஒரு ஆகுதி கொடுத்தாலும் அஸ்வினி தேவனுக்கு ஆகுதி கொடுத்தாலும் அப்படி செய்யாத ஓமெல்லாம் வீடு கடித்து ஓமம் எடுத்து வைத்திடுவோம் பாரு. ஏதோதோ ஓமங்கள் அத்தனை வளர்ப்பார் ஈசனுக்கு கொடுக்காம நாமம் விட்டவனாக இருந்தாலும் சரி. அதை கவனிக்கணும். அப்பா எல்லாரும் ஈஸ்வரோ எனவான்னு கேட்டா எந்த பெருமாளுக்கு ஈஸ்வரன் பேரு தெரியுமா உங்களுக்கு? ஆயிரத்தி எட்டு எடுத்து பார்க்க பண்ணுவான்.
அது போல எம்பெருமான் திருவர் அப்பெல்லாம் நம்ம தேவையா? ஆகவே கொடுத்த ஒரு சாரணத்தால் துடித்து எடுக்கும் அத்தனை ஓமங்களிலும் ஈசனுக்கு ஓராகுதி உண்டு பாரு.
அதான் சிவனுக்கு ஒரு ஆகுதி கொடுத்துடணும். அதோட அஸ்வினி தேவரை அது வரைக்கும் கிடையாதான். சிவன மகரிஷி தான் இன்றிலிருந்து உங்களுக்கு நான் ஆகுதி கொடுப்பேன், உங்களை வந்து சேர்ந்து விடும் சொன்னார்.
அன்னையும் தான் ஓமத்துல சிவன மகரிஷி அவளால பெரிய யாகம் நடத்தினார். அந்த சரியாதி மன்னன் வந்து அந்த யாகத்தை நடத்தி கொடுத்தான். அதுல அஸ்வினி தேவனுக்கு ஆகுதி கொடுத்தாராம். அவ்வாறு இருக்கும் போது சரியாதி மன்னன் திடீர்னு வந்துட்டான் ஆசிரமம். பார்த்தா யாரோ ஒரு யங்கு ராஜா மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. என்னடா பண்ணா, வயசானவரோட கல்யாணம் பண்ணா எங்கா ஒரு ஆளோட இருக்கிறாளே, இது நம்ம புத்தி தானே, என்ன பண்றது, யோசிக்கிற புத்தியாக கோபத்தால் மன்னு சபிக்க பார்த்தாராம்.
சபிக்கு முன்னா சுகன்யா அப்பா எந்த காரணத்தை கொண்டு என்னை சபிக்காது, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான். மாப்பிள்ள வந்து போகும்போது வந்தவொடனே எழுச்சி நிற்பான், மரியாதை சொல்லுவான், அப்படி சுவாமி இப்படி சுவாமி போன திருட்டு பையனுக்கு கொடுத்த என் பொண்ணு அவளை வயிற்று வச்சு. இவன் அப்ப என்ன தெரியாம பார்த்துட்டேன், தெரிஞ்சிருந்தா முதலில் இவனை கேன்சல் பண்ணிட்டு இருப்பேன். தான் தலையில எழுதிக்கிட்டேன், நீ என்ன கேன்சல் பண்றீங்க? அதனால மாப்பிளைய போக விட்டு திட்டுனே திட்டாரி. அதே மாதிரி மருமக வந்தவன மாமனார் தமக்கு ஏன் சம்மா, நீ சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டேன், எல்லாம் போகட்டும், இவன் வந்த அண்ணிலிருந்தே பிரச்சனை. ஏன்னா வெளியார் கொடுக்கற கண்ணெரிச்சலும் கண்ணேருமே நிறைய இருக்கு நம்ம குழந்தை குட்டிகளுக்கு. நீங்க பெத்தவங்களே சபிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. அதான் பெரியவங்க யாரும் சபிக்காதீங்க, உங்க குழந்தைங்களோ மாப்பிள்ளையோ மருமகளையோ சபிக்காதீங்க. சபிச்சல்னா அது உங்களுக்கு கண்ரோகமா வந்து சேர்ந்துருமா, அதாவது பல பிரச்சனைகள் அப்புறம் அகரவால தான் பார்க்கணும்.
அது போல எம்பெருமான் திருவருளால் உத்தமன் இல்லப்பா ஒண்ணு சொல்லிடாதே, இந்த மாதிரி அஸ்வினி தேவர்கள் செய்த
போலத்தால் அவர் உரு மாறினார். அப்போ சுயம்பாவ மனுஷன் சரியாதி மனுஷன் சொல்ற, அம்மா எனக்கு நிச்சயமா தெரியும்,
இது ஈசனை வடக்கு வேர் லிங்கத்தால் செய்த பூஜையால் வாய்ந்த ஒரு அற்புத அருள். ஆகவே நவராத்திரி எல்லாம் பகலில் சிவராத்திரியாக கடவுதுன்னு என்ன அன்னி கொடுத்தாரோ வரும். ஆனால் நவராத்திரி எல்லாமே சிவனுக்கு உரித்தானதுதான். ஆகவே சுகன்யா பரிணத்தில் நவராத்திரி என்பது சிவராத்திரி ஆகும். அதுபோல் எம்பெருமான் திரு விஜயதசமி அன்னைக்கு ஆயுர் தேவி பூஜையோடு சுகன்யா முடிச்சாலும் ஆயுர் தேவி பூஜை செய்ய சொல்லி எந்த பௌராணிகளும் சொல்றதில்லை. இன்னைக்கா தெரிஞ்சுக்கணும், ஆயுர் தேவி பூஜையோடு தான் முடிக்கணும் விஜயதசமி. அது போல ஆயுர் தேவி பூஜையோட முடிச்சதனால் எம்பெருமாள் திருவருள அனைத்து காரியம் சித்தி பெற்றால் சுகன்யா என கூறி அறவாணி ஆடும் போது என்றும் முன்னடியின் இருக்க வேண்டும் பிறவாமையும் மீண்டும் பிறப்புண்டரி புனை என்றும் மறவாது இருக்க வேண்டும் மீண்டும் மகிழ்ந்து வாடி அறவாணி ஆடும் போது என்றும் முன்னடியின் இருக்க வேண்டும். இதுவே அடியின் விருப்பம் சிவ சிவ சிவோ ஜெய் திருக்கைலாய புதிய முனிவரம் வரை சத்குரு மகாதேவா.